السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسما وحمد له حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلي صلاة تملأ الأرض والسما على من له على العلا متببا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாள நண்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவருக்கு இஸ்லாத்தின் பெரு வழக்கை காட்ட வந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள், அருமை குடும்பத்தார்கள், அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய இணையர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 25ஆம் நாள் அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் தராவிகத் தொழுகைக்கு பிறகு அமர்ந்திருக்கிறோம். ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததற்கு ஏற்ப ஒற்றைப்படை இரவுகள் ஒன்றாக 25 அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு கால் இந்த இரவு லைலத்துல் கத்ரா இருந்தால் நாமெல்லாம் பேர் பெற்றவர்களாவோம். எனவே இன்னும் எஞ்சி இருப்பது 2 நாட்கள், ஒரு 5-6 நாட்கள் எஞ்சி இருக்கின்றன. எஞ்சி இருக்கிற நாட்கள் எல்லாம் மிக சிறப்புமிக்க நாட்கள் என்பதை நினைவில் பதிவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு குர்ஆன் கூறும் சொர்க்கமும் நரகம். குர்ஆன் நமக்கு வழிகாட்ட வந்த ஒரு அருமையான பொக்கிஷம் புதையல். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா மனித இனத்துக்கு இறக்கிய ஒரு கயிறு. கயிறு என்பது எதற்காக என்றால் நம்மை காப்பாற்றி கரையேற்றுவதற்காக கயிறை போட்டான். அதன பாதாளத்திலே விழுந்து தவிக்கின்றான் மனிதன். அப்போது அவனை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்வது? ஒரு தூணையா உள்ள இறக்கி வைக்க முடியும்? ஒரு இரும்பையா இறக்கி வைக்க முடியும்? ஒரு கயிற்றை இறக்கி வைப்பார்கள். யாராவது பாதாளத்திலே விழுந்து விட்டால், பாலின் கிணற்றிலே விழுந்து விட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்காக வெளியே இருப்பவர்கள் ஒரு கயிற்றை இறக்குவார்கள். கயிற்றை யாரெல்லாம் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொண்டார்களோ அவர்கள் கரையேற்றப்படுவார்கள். கயிறு மேலே ஏற்றப்படும் போது கயிற்றை பற்றி பிடித்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதே போல் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கயிற்றை இறக்கினான். அந்த கயிறு தான் அல் குர்ஆன் ஷரீஃப். ஹபுலுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் உங்களுக்கு இறக்கியது ஹபுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த கயிற்றை இறக்க வேண்டும் என்றால் மனிதன் பாதாளத்தில் விழுந்து கிடந்தான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நரக படுகொலியின் விளிம்பில் இருந்தீர்கள். அதில் விழும் தருணத்தில் அந்த மிகப்பெரிய பாதாளம் நரகம் எனும் பாதாளத்தின் ஓரத்திலே இருந்தபோது ஷபா ஹுஃபரத்தும் நரக குழியினுடைய ஓரத்தில் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். எனவே காப்பாற்றுவதற்காக அவன் அனுப்பிய தூதர் தான் எம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறார், இன்னா அரசல்நாக்க ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் அனதியா. நபி அவர்களே, உங்களை மனித இனத்துக்கு ஒரு சாட்சியாளராக, சொர்க்கத்தை பற்றி சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, நரகம் குறித்து எச்சரிக்கையாளராக அனுப்பி வைத்தோம். பஷீர் நதீர் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான நாமங்கள் 99 அல் குர்ஆன் அறிவிக்கிறது. பஷீர் என்பது சொர்க்கத்தின் சுகம் குறித்து சுபச்செய்தி சொல்லியங்கள் கவனத்தை ஈர்த்து வரும் கனிவு பஷீர் மாணவியே. சுவனத்தின் சுகம் குறித்து சுபச்செய்தி சொல்லியங்கள் கவனத்தை ஈர்த்து வரும் கனிவு பஷீர் மாணவியே. பஷீருடைய பொருள் இந்த கவிதைக்குள் அடக்கம். அதாவது சொர்க்கத்தை பெற்றுள்ள சுபச்செய்தி சொல்லி நம்முடைய கவனத்தை ஈர்த்தார்கள். நதீர் என்று ஒரு பெயரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது உச்சத்து வெப்பத்தால் ஓலமிடும் நரக அஞ்ச, உச்சத்து வெப்பத்தால் ஓலமிடும் நரக அஞ்ச எச்சரிக்கை செய்து வந்த எங்கள் நதீர் மாணவியே. நதீர் இந்த 2 பேரும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தழுவா இருக்கிறதே சத்திய சன்மார்க்கத்தின்பால் மனித இனத்தை அழைக்கிற அந்த மகத்தான அழைப்பு பணி. அது 2 அம்சங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று, அந்த மக்களுக்கு சொர்க்கத்தின் சுகத்தை சொல்லி அவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். நரகத்தின் வேதனைகளையும் நடுங்க வைக்கும் காட்சிகளையும் நினைவூட்டி அவர்களை அச்சுறுத்த வேண்டும். அதன் மூலமாக மக்கள் பயந்து வாழ வேண்டும். இந்த 2 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்துக்கு எடுத்து வைத்த வழிமுறைகள். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா அப்படி அவர்களை அழைக்க சொல்கிறார். பாருங்கள், 6666 அருள்மறை வசனங்களில் ஏறத்தாழ 1000 வசனங்கள் சொர்க்கத்தின் சுகத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றன. 1000 வசனங்கள் நரகத்துடைய வேதனையை விளக்குகின்றன. இவற்றில் நாம் மிக முக்கியமான அம்சங்களை சொல்லி காட்டுவோம். முதலில் சொர்க்க சுகத்தை சொல்லுவோம். முதல்ல அச்சரி என்றால் சொர்க்க சுகத்தை சொல்லுவோம். அதற்கு பிறகு நரக எச்சரிக்கை நினைவு கூட்டுவோம். சொர்க்கம் என்பது 8 சொர்க்கம் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த 8 சொர்க்கத்துக்கும் திருமறை பல்வேறு பெயர்களை சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக அதில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எனப்படுகிற சொர்க்கம் மூமின்களுக்கு தகுதியுடையது என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். எனவே சொர்க்கத்து சுகத்தை பற்றி குர்ஆன் வர்ணிக்கும் போது பல இடங்களில் அந்த வார்த்தைகள் வசீகரமான சொற்களால் வர்ணிக்கப்படுகிறது. எனவே மனிதன் இந்த உலகத்தில் என்னென்ன இன்பங்களை எதிர்பார்க்கிறானோ அந்த அனைத்து வகைகளும் அங்கே காணப்படுகிறது. உதாரணமாக உண்ணுகிற உணவால், பருகுகிற பானத்தால், அணிகிற ஆடை அலங்காரங்களால், ஆபரணங்களால், ஆனந்தம் அடைவதற்கு வாழ்க்கை துணைவிகளால் எல்லா இன்பமும் சொர்க்கத்தில் இருக்கும். எனவே எந்த இன்பத்தையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. முதல்ல சொல்லி காட்டுகிறான், உண்ணுகிற உணவை முதல்ல எடுத்துக் கொள்வோம். சொர்க்கத்தில் மனிதன் படித்திருக்கிறான். ஏனென்றால் உண்ணுவது மட்டுமல்ல, பருகுவது மட்டுமல்ல, படுக்கை வசதிகளை சொல்லி காட்டுகிறான். படுக்கை வசதிகள் சூரத்து ரஹ்மான்ல சொல்லி காட்டுகிற விதத்தை பாருங்கள். படுக்கை என்று சொல்லும் போது வெறும் படுக்கை இல்ல, அங்கே பாவையர்கள், படிங்கினிகர் பாவையர்கள், பெண்கள், ஹூரணியங்களை பற்றி வர்ணிக்கிறார். எனவே சொர்க்க இந்த திருமறை வசனத்தை எல்லாம் சொல்லி சொல்லி அதை பொருள் விளக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆனால் நேரத்தின் நிலைகளில் அந்த வசனங்களை எல்லாம் ஓதி காட்டி சொன்னால் அது தனி நேரமாகும் என்பதனால் சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் இங்கே சொல்லி காட்டுகிறேன். முதல்ல சொர்க்கத்திலே உள்ள சுகங்களில் உணவு. அந்த உணவை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கனிவிருக்கங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த கனிவிருக்கங்கள் எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், மரத்திலே கனி பழுத்து குலுங்குகிறது, சொர்க்கவாசி அதை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போது மரத்தில் ஏறி பறிக்க வேண்டிய அவசியமில்லை, அல்லது ஒரு குச்சியினை கலையினை எடுத்து அந்த கனியை தட்டி பறிக்க வேண்டிய அவசியமில்லை. குத்துஃபுஹா தானியா, அந்த மரத்தினுடைய கிளைகள் அவர்கள் பக்கத்தில் வந்து கிளை குலையோடு நிற்கும். குர்ஆன் ஷரீஃபு 3 கனிகளை சொல்லி காட்டுகிறது. அந்த முக்கனியில் நம் தமிழ்நாட்டில் பிரபலமான கனி மா, பலா, வாழை, முக்கனி. ஆனால் திருக்குறான் இந்த முக்கனியில் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பது பேரீச்சம்பழம், திராட்சை பழம், ஓரிடத்தில் மாதுளம் பழம். எனவே வாழைப்பழம் கூட வருகிறது, அது வேறு இடத்தில். ஆனால் பெரும்பாலும் இந்த பேரீச்சம்பழமும் திராட்சை பழமும் சொல்லி காட்டப்படும் போது ஏன் அவை சொர்க்கத்தில் இந்த கனிகள் மட்டுமா இருக்கும் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்று சொர்க்க சுகம் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கனிகளை சொல்லப்பட காரணம், யாரை பார்த்து இந்த இறைமறை வசனம் தொடக்கத்தில் அருளப்பட்டது, எந்த சமுதாயத்தை பார்த்து? அது அரபியர்களை பார்த்து. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டில் பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய நாட்டம், அந்த நாட்டத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அரபியிலே அமைந்துள்ளது. அரபியிலே அமைந்ததினால் அரபு நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் அங்கே சுட்டிக்காட்டப்படுது. அரபியருடைய பண்பாடு, கலாச்சாரம் வேதத்தில் தெரிகிறது. ஏனென்றால் ஒரு காலம் இருந்தது, நோ அரப்ஸ், நோ சிவிலைசேஷன், அரபியர்கள் இல்லை என்று சொன்னால் நாகரிகம் இல்லை என்று சொல்லப்பட்ட காலகட்டத்தில் அந்த நாகரிகத்தை அரபியர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவருடைய வாழ்க்கையோடு ஒட்டிப்போன நிகழ்வுகள் எல்லாம் அதிகமாக காணப்படுகின்றன. உதாரணமாக ஒட்டகையை பற்றி 1000 மேற்பட்ட சொற்கள் அரபியில் உண்டு. அதில் குர்ஆன் ஷரீஃப் கூட பல ஏராளமான சொற்களை வெவ்வேறு வார்த்தைகளை ஒட்டகைக்கு பயன்படுத்தியுள்ளது. அதே போல அரபு நாட்டில் பேரீச்சம்பளம் மிக முக்கியமானது. அந்த பேரீச்சம்பளத்தை பற்றி ஆய்வு செய்திருப்பவர்கள் எல்லா விதமான ஊட்டச்சத்துகளும் உள்ள ஒரு சிறந்த பழம் என்று ஒரு தனி ஒரு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பேரீச்சம்பளத்தை திருக்குர்ஆன் சொல்லிக்காட்ட காரணம், அது அரபு நாட்டு மக்களுக்கு முன்னிலைப்படுத்தும் போது அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இயற்கையாகவே பல ஊட்டச்சத்துகளும் புரோட்டீன்களும் மட்டுமல்ல வைட்டமின் போன்ற பல அம்சங்கள் இதில் இருப்பதாக பிற்காலத்தில் ஆய்வாளர்கள் பேரீச்சங்கனி என்றே ஆய்வு செய்திருக்கிற நூலில் பார்க்க நேரிட்டது. ஆக அந்த பேரீச்சம்பழத்தை பற்றி சொல்லி காட்டுதான், திராட்சை பழத்தை பற்றி ரும்மான் எனப்படுகிற மாதுளம் பழம் சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இந்த கனிகள் வேண்டும் என்று ஆசைப்படுகிற நேரத்தில் குத்துஃபுஹா தானியா என்றால் அந்த மரத்துடைய கனி அவர்களை இருக்கிற இடம் நோக்கி கிளை வரும். எனவே இவர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், முத்தகீன அலா ஃபுர்ஷும் பத்தாயினுஹா, படுக்கை வசதி. இரண்டாவது செல்வம், முதல்ல இந்த கனிகள் பாருங்கள், நாடிய கனிகள் எல்லாம் கிடைக்கும். அடுத்து கனிகள் மட்டுமா, கனிகள் மட்டும் சாப்பிட்டால் போதுமா? இதோ பாருங்கள், சூரத்து வாக்கியா என்ற ஒரு அத்தியாயம், அதில் ரப்புல் ஆலமீன் அவருடைய சுகங்களை வர்ணிக்கும் போது அந்த உணவுப் பொருட்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். அசுஹாபுல் மைமனா எனப்படுகிற வலது பக்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொர்க்கத்தில் எப்படி இருப்பார்கள் பாருங்கள். அவருடைய படுக்கையை சொல்லி காட்டுகிறான். அலா சுருரிம் மௌலூனா, அதாவது அலங்கரிக்கப்பட்ட, அதாவது வேலைப்பாடுகள் அமைந்த கட்டில்களிலே படித்திருப்பார்கள். அந்த கட்டில்கள் எப்படி இருப்பாங்க? முத்தக்கீன அலிஹா முத்தகாபிலின், அதாவது கட்டில்களில் இருந்து மட்டும் செல்லப்படாமல் இன்னிடத்துல மர்ஃபுவான்னு சொல்லலாம், உயரமான கட்டில். இங்க வந்து மௌதுவன, சித்திரை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட கட்டில்களிலே எப்படி இருப்பார்கள்? முத்தக்கினா, சாய்ந்து படுத்திருப்பார்கள். முத்தகாபிலின், ஃபேஸ் டு ஃபேஸ். உதாரணமா பாருங்கள், ஒரு கட்டில் இப்படி இருக்கிறது, ஒரு கட்டில் இப்படி இருக்கிறது, ரெண்டு பேரும் தலையணை கைக்கு கொடுத்து சாய்ந்து உல்லாசமா இருக்கும் அந்த காட்சி கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆக நம்ம பஸ்ல பயணம் செய்கிறோம், நம்ம பஸ்ல பயணம் செய்யும் போது நிமிர்ந்து செய்யக்கூடிய பஸ்களும் இருக்கின்றன. புஷ்பேக்காக ஒரு கம்பி இழுத்து பின்னால் சாய்கிற பஸ்ல சொகுசு பயணம். எனவே சாய்ந்து செய்யக்கூடிய பயணம் கொஞ்சம் உல்லாசமாக இருக்கும். எனவே சொர்க்கத்திலே அவருடைய படுக்கைகளை சொல்லி காட்டும் போது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்கள் உயரமான கட்டில்களில், சித்திர வேலைப்பாடம் இந்த கட்டில்களில், முத்தக்கீன அலிஹா முத்தகாபிலே, முகத்தோடு முகம் பார்த்த வண்ணமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது யத்தூஃபு அலிஹிம் வில்தானும் முஹல்லதூத், சிறுவர்கள் அவர்களுக்கு அவர்களை சுற்றி சுற்றி பறிவுடை செய்வார்கள். அந்த சிறுவர்களை பற்றி இங்கே சொல்லி அல்லாஹ் சூரத்து தஹர்ல இன்னொருத்த சொல்லி காட்டுகிறான், இதா ரைத்தகம் ஹஸ்மித்தகம் லுகுலுவம் மன்சூரா. இங்கே அதாவது குரானுடைய வசனத்தை ஒரே வசனமா ஒரே ஆயத்துடைய அடிப்படையில் முடிவெடுத்தால் பல்வேறு செய்திகள், அதாவது ஒன்றுக்கு விளக்க இன்னொரு இடத்துல இங்கே சொல்வதான், யத்தூஃபு அலைஹிம் வில்தான முஹல்லதுன், நிரந்தர சிறுவர்கள் அந்த சொர்க்கவாசிகள் உல்லாசமாக கட்டிலே சாய்ந்து படுத்து ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள். இந்த சுற்றி சுற்றி வரும்போது அந்த சிறுவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்ட, முஹல்லதுனா நிரந்தர சிறுவர்கள். ஏன்னா இன்றைய சிறுவர்கள் நாளைய முதியவர்கள், கிழவர்கள். எனவே சிறுவனுக்கான தோற்றம் இருக்கிறதே, அந்த தோற்றம் எல்லோரையும் ஈர்க்கும். முகத்தில் முடிமுளைக்காத அந்த பருவத்துக்கு அறவிலே அம்ரத் என்பார்கள், வசீகர தோற்றம். எந்த அளவுக்குன்னா மார்க்கத்தில் பேணுதலாக சில விதிமுறைகள் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணை கூர்ந்து பார்ப்பது எப்படி ஹராமோ, அதே போல முகத்தில் முடிமுளைக்காத ஒரு சிறுவனை பார்த்து ஆசையோடு கூர்ந்து பார்ப்பதும் ஹராமுடைய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே அது ஒரு அலங்காரமான இந்த இளமை, முகத்தில் முடிமுளைக்காத பருவத்துக்கு தான் வில்தான். எனவே அப்படிப்பட்ட சிறுவர்களை அல்லாஹ் சப்ளையராக பயன்படுத்துகிறான். அவர்கள் எப்படி வருகிறார்கள் பாருங்கள், அக்குவாதும் அபாரிக்க, அதாவது கேத்தல்களிலும் குவளைகளிலும். முதல்ல வந்து அக்குவாபுன்னா குவளைகள், அது இபிரிக்குன்னா கேத்தல்கள். ஆக கேத்தல்கள் ஒரு கையில குவளை, ஒரு கையில கேத்தல், அந்த பானங்களை ஊற்றி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, மதுபான கிண்ணங்கள் அங்கே பரிவாரப்படுகின்றன. மதுபானம் என்று சொல்லும் போது மயக்கத்தையும் ஏற்படுத்தாது, தடை சுற்றையும் ஏற்படுத்தாது, அத்தகைய மதுபான கிண்ணங்களோடு அவர்கள் வருகிறார்கள். எனவே இந்த சிறுவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சின்ன இடத்துல சொல்லி காட்டுகிறான், இதா ரைத்தகம் ஹஸ்மித்தகம் லுகுலுவம் மன்சூரா. நபி அவர்களே, அந்த சிறுவர்களை நீங்கள் பார்த்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள், இவர்கள் சிறுவர்களா இல்லது சிதறப்பட்ட சிங்கார முத்துக்களா என்று நினைப்பீர்கள். அந்த சிறுவர்கள் அப்படி அங்கங்குமாக அந்த பணிவுரை செய்கிற காட்சியை பார்த்தா அந்த முத்துக்கள் எவ்வளவு அழகாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். அந்த சொர்க்கத்தை பற்றியுள்ள வர்ணையை சுபஹானல்லாஹ் படிக்கும் போது, இலக்கிய நயத்தோடு படிக்கும் போது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. எத்தனையோ கவிதைகளையும் நாவல்களையும் அதில் காணப்படுகிற உவமைகளையும் படித்து ரசித்து போன இந்த சமுதாயம், அந்த அரபு இலக்கியம் குடிகட்டி பிறந்த காலத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அவர்களை பார்க்கும் போது நீங்கள் சிறுவர்கள் என்று நினைக்க மாட்டீர்கள், மன்சூரா, சிதறப்பட்ட முத்துக்களாக கருதுவீர்கள். எனவே சிதறப்பட்ட முத்துன்னு சொல்ல காரணம், ஒரு மூடை நிறைய முத்துக்களை எடுத்து திடீரென்று அப்படி அவிழ்த்து கெட்டுவிடும் போது அந்த முத்துக்கள் அங்கும் இங்குமாக சிதறுகிற காட்சியை பார்த்தா அது இவ்வளவு வேக வேகமாக விரைகின்ற காட்சி கண்ணை கவரும். அதே போல சொர்க்கத்திலே பணிவிடைக்காக நியமிக்கப்பட்ட அந்த சிங்கார சிறுவர்கள் அங்குமிங்குமாக சுற்றி வருகிற காட்சி எல்லோரையும் கவரங்கும். அவர் அவ்வளவு அழகான சிறுவர்களை அல்லாஹ் அமைத்துள்ளான். அவர்கள் பரிமாறும் போது குவளைகளும் கேத்தல்களும் மதுவான கிண்ணங்களிலும் வருவார்கள் என்று இங்கே சொல்லி காட்டும் போது இன்னொருடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்படி ஒரு சிறுவர்கள் வந்து அங்கே பரிமாறுவது மட்டுமல்ல, யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா, அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த ஆறுகளிலே எவ்வளவு, அந்த ஆறுகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிற அந்த விதத்தை பாருங்கள். மசலுல் ஜன்னத்தில் உழுதல் முத்தகூன், பக்தர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய ஊமை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஃபீஹா அன்ஹாரும் மாயின், அங்கே நதிகள் இருக்கிறது, நீரினாலான எப்படிப்பட்ட நீர், அதாவது கலப்படமிக்க கலப்படமில்லாத களங்கமில்லாத படிந்த நீர், தெளிந்த நீர், தெளிந்த நீரினால் நதிகள் அந்த சொர்க்கத்தில் காணப்படுகின்றன. வன்ஹாரம் லெவனின் லம் எத்தகையர் தழம்புகு, சுவை மாறிடாத பால் ஆறுகள். எனவே அல்லாஹ் இங்கே அன்ஹார்னு சொல்லும் போது நதிகள் ஓடுகின்றன, ஆறுகள் ஓடுகின்றன. ஆறுகள்ல முதல்ல சொல்லி காட்டுகிறான் குடிப்பதற்கான தண்ணீர். அந்த தண்ணீரை குறிப்பிடும் போது அல்லாஹ் கைரி ஆசினின், கலங்கமற்ற கலங்கலற்ற தண்ணீர். என்ன தண்ணீர் எப்படி இருக்கு? உதாரணமா நம்ம ஒரு கோல தண்ணீரை பார்க்கும் போது அந்த தண்ணீர் ரொம்ப ஃபில்டர்டு தண்ணீர். அந்த ஃபில்டர்டு வடிகட்டிய தண்ணீர் பளிங்கு போல் இருக்க வேண்டும். நம்முடைய நாம் குடிக்கக்கூடிய இந்த தண்ணீரை பாருங்க, எவ்வளவு பளிச்சென்று இருக்கிறது. கொஞ்சம் கூட அதில் துகள் இல்லாமல், அதில் கலக்கம் இல்லாமல், நிறமாற்றம் இல்லாமல் பளிங்கு போல் இருக்கிறது. இத்தகைய இது குவளையில் வைக்கக்கூடிய மினரல் வாட்டரில் தான் இத்தகைய தன்மையை பார்க்க முடியும். ஆனா மினரல் வாட்டர் தண்ணீர் போல் அல்ல, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த ஓடுகிற ஆறுகள் கூட இத்தகைய கலக்கம் இல்லாத தெளிந்த பளிங்கு போன்ற நீர் ஓடைகள். அடுத்து பாலாறுகள் வன்ஹாரம் லெவனின், அந்த பாலார் என்று சொல்லி குறிப்பிடுகிறான். பாலார் என்று சொல்லும் போது பழக பழக பாலும் புளிக்கும். இது தமிழ்நாட்டில் பிரபலமான பழமொழி. ஒரு குவளை பாலை எடுத்து வைத்துக் கொண்டால் கொஞ்ச நாள் அந்த சுவை இருக்கும், அடுத்து அந்த பாலு தயிராகி மோராகி அது புளித்து விடுகிறது. ஆனா அல்லாஹ் கூறுகிறான் ஆறு என்று சொன்னால் அது எவ்வளவு நாளைக்கு அந்த பாலு பாலாராக இருக்கும் என்பதற்காகத்தான் குறிப்பிடுகிறான். லம் எத்தகையர் தழவு, அதனுடைய சுவை குன்றிவிடாத பாலார்கள். அடுத்து பாருங்கள், சுவை குண்டிவிடா எந்த காலத்திலும் புளிப்பு ஏற்படாமல், அது பாலுடைய தன்மை ஏற்படாது, தன்மைக்கு மாற்றம் ஏற்படாத பாலாறுகள் இருக்கும். வன்ஹாருமின் ஹம்ரின், மதுவாறுகள். லத்தத்தில் சாரிவீர், குடிப்பவர்களுக்கு சுவையான மதுவாறுகள். எனவே ஏற்கனவே இந்த மதுவை பற்றி என்ன சொல்லி காட்டுகிறான், தலைவலி ஏற்படாத, மயக்கம் ஏற்படுத்தாத மது என்றால் இந்த மது குவளைகளில், கேத்தல்களில் பரிமாற, கரிசின் மழையின் கிண்ணங்களில், கோப்பைகளில் கொடுக்கப்படும் என்றால் இங்கே கூறுகிறார் அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். அதுவும் எப்படிப்பட்டது? குடிப்பவர்களுக்கு சுவையானது. ஏனென்றால் மது என்பது லெப்தத் என்ற தன்மைக்கு அப்பாற்பட்டது. மதுவின் புளிப்பு குடிப்பவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான் குடிப்பவர்களுக்கு இனிமையான மதுவார்கள். அது மட்டுமல்ல, மயக்கமில்லாமல் மதுரமான மதுவாறு மட்டுமல்ல, வன்ஹாரும் மின் அசலின் தேனாறுகள். அது எப்படிப்பட்ட தேன் தெரியுமா? முசஃபன், தெளிந்த தேனாறுகள். அந்த தேனிலும் கூட சில கருப்பட்டையை கலந்து விடுவார்கள். இப்படி எல்லாம் இல்லாமல் அவர்களுக்கு தெளிந்த தேனாறுகள். இப்படி ஆறுகள் உண்டு. ஏற்கனவே கோழையிலும் கேத்திலும் பரிமாறுவது இல்லாமல் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஆறுகள் கூட ஆற்றின் கரை ஓரமாக சென்றுதான் அள்ளி குடிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சொர்க்கவாசிகள் இருக்கிற இடத்தில் உல்லாசமாக சாய்ந்து கொண்டு அவர்கள் இந்த ஆறுகளை ஓட வைப்பார். அப்படின்னா உதாரணமா அங்க ஆறு ஓடுது, இங்க ஒரு உல்லாசமாக சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு குடிக்க வேண்டும் என்று சொன்ன சைக்கிளை காட்டும் போது அந்த கிளை அவருடைய பக்கத்தில் வரும். நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம், மரத்திலே கனிகள், அது குத்துஃபுஹா தானியா, பக்கத்திலே நெருங்கி வருகிறது. ஓடுகிற பாலாறு, தேனாறு, பளிங்கு நீராறு, அதை போல மதுவாறு. ஆனால் இவற்றை ஃபஜ்ஜிரூனா தஃப்ஜீரா, அவர்கள் விரும்புகிற இடத்தில் சைகை மூலமாக ஓட வைத்து குடிக்கலாம். இப்படி மதுபானம் பானத்தினுடைய பற்றி, உணவை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த உணவில் பெரும்பாலும் பேரீச்சம்பழங்களும் திராட்சை பழங்களும், ரும்மான் எனப்படுகிற ஆப்பிள் பழங்களும், ரும்மான் எனப்படுகிற மாதுளம் பழங்கள் சொல்லி காட்டக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். அதிலும் தோட்டங்கள் எப்படி பாருங்கள், சூரத்து ரஹ்மானில் தான் அதை குறித்து அதிகமாக விளக்கிறான். அந்த சொர்க்கவாசிகளுக்காக அவர்கள் அவர்கள் அங்கு நதிகள் ஓடுகின்றன, நதிகளைப் போல சீகமா மின்குள்ளி பாத்திகத்தின் ஜவுஜான். அதாவது இந்த இடத்துல மின்குள்ளி பாத்தியத்தின் வார்த்தையை பயன்படுத்தினா டோட்டல் மா பலா வாழை கிடைக்குமா, வாழைப்பழம் கிடைக்குமா, பலாப்பழம் கிடைக்குமா, ஆப்பிள் பழம் கிடைக்குமா, மின்குள்ளி பாத்தியத்தின் ஆங்காங்கே சில குறிப்பிட்ட கனிகளை சொல்லிவிட்டு என்னென்ன வகை உண்டோ கனிகள், எல்லா வகை கனிகளும் அங்கே கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகிறான். எல்லா வகை கனிகளிலும் அவர்கள் விரும்பிய அளவுக்கு ஜோடி ஜோடியாக, ஜோடி ஜோடினு சொன்னா சிலருக்கு நல்ல பழுத்தது பிடிக்கும், சிலருக்கு இளம் லேசாக படுத்தது பிடிக்கும், எல்லா வகையும் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து அவர்கள் படுத்திருக்கிற காட்சி முத்தகீன், உணவை சொன்னோம், பானத்தை சொன்னோம், உண்ணுவதற்கு உணவு கனிவகைகள். அடுத்து பானம், அப்ப இன்னொரு கேள்விகள் எல்லாம் கனி வகைகளை பற்றி சொல்லும் போது மட்டன் சிக்கன் போன்றவைகள் எல்லாம் அங்கே கிடைக்குமா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் அதையும் ரப்புல்லாலமீன் சூரத்து வாக்கியாவில் எப்படி சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் பாக்கியத்தின் மிமா எத்த ஹையரும் விரும்புகிற சூரத்து ரஹமான மின்குல்லி பாக்கியத்தின் எல்லா வகையான கனியும் கிடைக்கும் என்றார். ஆனா சூரத்து வாக்கியாவில பாக்கியத்தின் மிம்மா எத்த ஹையரும் எந்தெந்த கனிகளை ஆசைப்படுகிறாரோ எத்தகையன்னா சாய்ஸ் அவர்கள் எந்தெந்த கனிகளை விரும்புகிறார்களோ அது எல்லாம் கிடைக்கும். கனிகள் மட்டுமல்ல ஆசைப்படக்கூடிய பறவையின் மாமிசம் கிடைக்கும். இந்த இடத்துல மிம்மா எஸ்தகுன்னு சொல்லும் போது ஆசைப்படுகிற இந்த பறவையின் மாமிசத்தை சொல்ல காரணம் அன்றைய அரபு மக்களுக்கு அவர்கள் ஒட்டகை அன்றாடம் சாப்பிடுவது, மட்டனும் பீஃபும் அன்றாடம் சாப்பிடுவது, எனவே பறவை மாமிசத்தில் ஒரு தனி கவனம் செலுத்தியிருக்கிறார் அரபு அன்றைய அரபியுடைய சூழல். எனவே அவர்களுக்கு அபூர்வமாக கிடைக்கிறது சொல்ல வேண்டும். ஒட்டகை மாமிசம் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டகை மாமிசம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இதை சொல்லாம அவர்களுக்கு அபூர்வமாக கிடைக்கிறது பறவைக்கறி என்பதனால தான் பயிரின் இந்த தயிர் சொல்லும் போது கோழி என்பது அந்த பறவையில் சார்ந்தாலும் விம்மா எஸ்தவன் விரும்புகிற பறவைகள் காடை கௌதாரி என்றெல்லாம் பல்வேறு பறவைகளை எல்லாம் சாப்பிடுவதில் பலரும் ஆர்வம் காட்டுவார்கள். எனவே அல்லாஹ் கூறுகிறான் கனிகள் மட்டுமல்ல உணவு வகைகளில் மாமிச வகைகள் விரும்பிய மாமிச வகைகள் அவர்களுக்கு கிடைக்கும். ஆக இப்போது இரண்டு அம்சங்களை பார்த்தோம். சொர்க்கத்தில் சுவையான உணவுகள், சொர்க்கத்தில் அருமையான பாலாறு தேனாறு, அடுத்து படுக்கை உண்ண வேண்டும் படுக வேண்டும் உல்லாசமா படுக்க வேண்டும். அந்த படுக்கை வசதிகளை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். அங்கே அதாவது அந்த படுக்கை எப்படி இருக்கும் அது சூரத்து ரஹ்மானில் தான் அந்த படுக்கையுடைய வர்ணனைகள் மிக அருமையாக சொல்லப்படுகிறது. அந்த படுக்கைகள் முத்தக்கீன் அலா அரஃபரஃபின் ஹுதுரின் அபுக்கரியின் ஹிசான் அதாவது முத்தக்கீன் அவர் சாய்ந்திருக்கிறார்கள். எங்கே பாருங்கள் அதனுடைய பஞ்சு மெத்தைகளிலே சாய்ந்திருக்கிறார்கள். அதனுடைய உள்பக்கம் அதை எப்படி சொல்லி காட்டுறேன்னா உள்பக்கம் கனலகப்பட்டு மேல்பக்கம் மெல்லியப்பட்டு சொர்க்கத்தில் ரெண்டு வகையான பட்டாடைகள் சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்தபரக்கு சுந்துசு இஸ்தபரக்கு இது அணிகர் ஆடைகள் பட்டாடைகளிலும் ஹுதுரின் என்று நிறம் சொல்லப்படுகிறது பச்சையான பட்டாடைகள். இஸ்தபரக்கு என்ற பட்டு கனரகப்பட்டு சுந்துசு என்ற பட்டு மெல்லியப்பட்டு எனவே மெல்லியப்பட்டு என்பது மெல்லியப்பட்டு மேலே இருக்கும் கனரகப்பட்டு உள்ளே இருக்கும் இது அணிகின்ற ஆடைகள். பச்சை வண்ணமாக பார்ப்பவரை கவரக்கூடிய பட்டாடைகள் அணிகிறார்கள். பட்டாடைகள் மட்டுமல்ல அந்த படுக்கை கூட அதில் எல்லா வகையான சொகுசுகளும் இருக்கும். அதை ரப்புல் ஆலமீன் சூரத்து ரஹ்மானுடைய கடைசியில் சொல்லும் போது முத்தக்கீன் அலா ஃபுர்ஷின் பத்தாயுன்ஹா மின் இஸ்தபரக்கின் அதாவது படுக்கைகளிலே சாய்ந்திருப்பார்கள். படுக்கையினுடைய உள்ளுரை கனரகப்பட்டாயிருக்கும். இப்ப சாதாரணமா பஞ்சு பஞ்சை வைத்து நாம் படுக்கிறோம் பருத்தி பஞ்சு இலவம் பஞ்சு படுக்கையினுடைய உள்ளே சொகுசுக்காக இல்லை என்றால் ஸ்பாஞ்சு ரப்பர் ஸ்பாஞ்சு அல்லது பருத்தி இலவம் பஞ்சு. ஆனா சொர்க்கத்தில் எப்படி பாருங்கள் அந்த படுக்கை படுக்கையிலே உள்பாகமெல்லாம் கனரகப்பட்டு அதாவது உடுத்துகிற பட்டல்ல உள்ளே படுக்கைக்காக உள்ள வசதியான இஸ்தபரக்கப்படுகிற பட்டு உள்ளே வைக்கப்பட்ட படுக்கை அப்படின்னா பாருங்க பட்டு மலர் பஞ்சனை என்று சொல்லுவோம் அல்லவா. உள்ளே பட்டு வைத்து மேலே மெல்லியப்பட்டு கனமானப்பட்டு இப்படிப்பட்ட படுக்கைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். அணிகர் ஆடைகள் சூரத்தில் கலப்பில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா கூறுகிறான் அவர்களுக்கு கடகங்கள் அறிவிக்கப்படும். கடகம் என்பது ஆண்களுக்கு சொல்லி காட்டுவது கடகம் என்பது பெண்கள் மணிக்கட்டிலே போடுவது வளையல் ஆனால் மன்னர்கள் எல்லாம் தன்னுடைய தோல் கையிலே போட்டிருப்பார்கள். இதற்குத்தான் தங்க கடகம் காப்புகள் அணிவிக்கப்படும் என்று சொல்லி காட்டுகிறார். மன்னர்களை பற்றியுள்ள அந்த படங்கள் அந்த கதாபாத்திரங்கள் வருகிற நேரத்தில் அவர்களுக்கு பெண்களுடைய வளையல் மணிக்கட்டோடு ஒட்டி இருக்கும். மன்னர்களுக்கான தங்க காப்புகள் இந்த தோல் கையோடு ஒட்டி இருக்கும். சொர்க்கவாசிகளுக்கு தங்க காப்புகள் தோல் கையில் அணிவிக்கப்படுது சூரத்து கல்பில் அல்லாஹ் வர்ணிக்கிறார். எனவே தங்க காப்புகள் தோலில் தோல் கையில் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லும் போது அணிகள் அந்த காட்சியை பாருங்க சொர்க்கவாசி பட்டாடை தரித்து பச்சை நிறத்து பட்டாடை தரித்து அவர் கைகளிலே தங்கத்தினால் காப்புகள் அணிவிக்கப்பட்டு உல்லாசமான படுக்கைகளிலே படுத்திருக்கிறார்கள். உணவும் பானமும் வேண்டிய நேரம் கிடைக்கிறது. இதை சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கவாசி சொர்க்கத்தில் நுழையும் போது எப்படி இருக்கிறார் என்பதை தெரிய வேண்டும் அல்லவா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவர்கள் பெண்கள் எல்லாம் கூடியிருந்த ஒரு இடத்திலே சொர்க்கத்தை பற்றி பேசும்போது சொன்னார்கள், ஒரு வயதான கிழவி அம்மா அந்த சபைக்கு வந்து கொண்டிருந்தார். கிழவிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. கிழவிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்று சொன்னவுடன் அந்த கிழவி கேவி கேது அழ ஆரம்பித்தார். அப்ப கிழவிகள் என்ன பாவம் செய்தார்கள், சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் என்று பெருமானார் செல்வாசன் சொல்லுகிறார்கள் என்று அழுத போது பெருமானார் செல்வாசன் நகைச்சுவை உணர்வு அதிகம். நகைச்சுவையாக சில நேரங்களில் பேசினார்கள். புகாரி ஷெரீஃபில் நாயகம் செல்வாசன் நகைச்சுவை என்றே சில ஹதீஸ்களே வந்துள்ளன. அப்போது சொன்னார்கள், அதாவது சொர்க்கத்துக்கு போகிற பெண்கள் எல்லாம் குமரிகளாக மாற்றப்பட்டுதான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் உரியது. அது நகைச்சுவையை ஒரு கிழவியிடத்தில் சொல்லி சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். கிழவிகள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்றால் கிழவிகள் குமரிகளாக மாற்றப்படுவார்கள், அதே போல கிழவர்கள் குமரிகளாக மாற்றப்படுவார்கள். ஆக சொர்க்கத்துக்கு செல்கிறவர்கள் எல்லோரும் வாலிபர்களாக வசீகர தோற்றத்தில் இருப்பார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் வயோதிகத்தின் உச்சத்தை அடைந்து நாடி நரம்பு தளர்ந்து கண்ணெல்லாம் குழி விழுந்து மிகவும் பலவீனமாக இரண்டு காலம் நடக்க முடியாமல் மூன்றாவது அசாயனம் கைகோலையும் பற்றி பிடித்து யாராவது வருகிற நேரத்தில் அந்த முதுகு வளைந்து தூக்கி பார்த்து யாரென்று அடையாளம் பார்க்கிற அளவுக்கு இருந்த அந்த குடுகுடு கிழவர்கள் சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் வசீகரமான வாலிபராக மாற்றப்படுகிறார்கள். எனவே அந்த குனிந்த முதுகு நிமிந்து நிற்க, குழிவிழிந்த கண்கள் ஒளிவீசும் கண்களாக மாற, தளர்ந்து போன உடலம் தேக்கு மர தேகம் போல் அமைய, சிங்கார இளைஞனாக மிடுக்கோடும் துடிப்போடும் சொர்க்கத்தில் நுழைகிறார்கள். எனவே யார் இந்த உலகத்தில் எத்துணை வயதை அடைந்து கட்டிலோடு ஒட்டி போன பருவத்தில் மரணித்தாலும் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளாக அவர்களை மாற்றும் போது வாலிப பருவத்தில் ஒரு அதாவது 25 வயது உள்ள ஒன்று அந்த கட்டான பருவத்தில் கட்டிடம் காலையாக சொர்க்கத்தில் பிரவேசிக்க வைக்கிறார். இப்படி பிரவேசிக்க வைத்த பிறகுதான் இந்த ஆடை அலங்காரங்கள், இந்த ஆபரணங்கள், இந்த அலங்கார உல்லாசமான படுக்கைகள், அங்கே வகை வகையான உணவுகள், வாய்த்திருசியான பானங்கள். அடுத்து இவ்வளவு சுகங்களும் இருந்தால் போதுமா? எல்லா சுகங்களையும் தந்துவிட்டு ஒரு சுகம், அந்த சுகம்தான் ஹூர்லீங்களை பற்றியுள்ள சுகம். அந்த ஹூர்லீங்கள் எனப்படுகிற அந்த மங்கையை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபீஹின் காத்ராத்து தர்ஃபி லம் யத்மிஸுன் இன்ஸன் கபலஹும் வலா ஜான். அந்த சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் காத்ராத்து தர்ஃபின்னா கண் இமைகளை சுருக்கிறவர்கள். அதாவது ஒவ்வொரு ஹூர்லீங்களும் அவருக்கென்று அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த கணவர்களை தவிர அடுத்த ஆள்களை பார்க்க மாட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம்னா, நமது இந்த துனியாவில பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? நமக்கு வாய்த்த கணவரை விட அவர் பரவாயில்லை. ஏன்னா ஆண்கள் நினைக்கிறவங்கள, ஆண்கள் நினைக்கிறவர்கள் நம்முடைய மனைவியை விட அவருடைய மனைவி பரவாயில்லை என்ற கட்டத்தில் எண்ணம் தோண்டும். ஒரு கல்யாண வீட்டில் போறோம், தன்னுடைய மனைவி விட அழகான பெண்ணை பார்க்கும் போது ஒரு ஆண்மகனுடைய எண்ணம் அந்த அழகான பெண்ணின் பக்கம் கண்கள் சாய்வது இயல்பு. அதே போல பெண்களுக்கும் இருக்கிறது. வேடிக்கையாக சொல்வார்கள், இஸ்லாம் கூறுகிறது ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது ஆசையோடு, ஆண்கள் பெண்களை ஆசையோடு பார்க்கக்கூடாது, பெண்களும் ஆண்களை ஆசையோடு பார்க்கக்கூடாது. ரெண்டுமே ரெண்டு பக்கம் தடை இந்த துனியாவிலே. அதனாலதான் இந்த காசுராத்து தரப்புக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த விளக்கம் சொல்வதை சொல்லும் போது ஒரு நகைச்சுவையான சொல்வார்கள். திருமண மண்டபத்திலே கூட்டம் கூட்டமாக நாற்காலிகளில் ஆண்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த பால்கனியில பெண்கள் பகுதி, அந்த பெண்கள் பகுதியில் ஒருத்தி இன்னொருத்தி பார்த்து, ஏண்டி ஓ மாப்பிள்ள யாரு அந்த பார் ஒருத்தர் அப்படி டிப் டாப்பா பேண்ட் ஷர்ட் போட்டு கையெல்லாம் கட்டி வெள்ள வெளியனு சட்டை போட்டு செக்கச்சவேனு சாக்ஸ் ஷூ எல்லாம் போட்டு இருக்கிறெல்லாம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது. முதல்ல வர்ணிக்கிறார் ஓ மாப்பிள்ள யாருன்னு ஒருத்தி ஒருத்தியை பார்த்து கேட்கும் போது இந்த சாக்ஸ் ஷூல இருந்து தொடங்கி கை வர அப்படி முழுசா வர்ணிச்சுட்டு அவரு பக்கத்தில் உட்கார்ந்து அவரு. அப்ப இங்க என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய கணவனை விட அவர் அழகாக ஆடையடைந்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு ஏற்படுகிறது. இந்த நிலையில் உலகத்து பெண்கள் எல்லாம் தமக்கு வாய்த்த கணவர்களை விட இன்னொரு கணவன் பக்கம் ஏறிட்டு பார்க்கக்கூடிய இயல்பு பெற்றிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபீஹின்ன சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் காசிராத்து தர்ஃபி தமது கண்களை பிற ஆடவர்கள் பக்கம் திருப்ப மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஊருளியினுக்கும் வாய்த்த கணவர்கள் மிக அலங்காரம், யாருக்கும் யாரை விளைத்தவர்கள். இந்த துனியாவுக்கு சொர்க்கத்துக்குள்ள வித்தியாசம், அழகில் வேறுபாடு இருக்கிறது. ஆண்களை எடுத்துக் கொள்வோம். அதாவது பியூட்டிஃபுல் என்பது பெண்பால் என்றால் ஹேண்ட்சம் என்பது ஆண்களுக்குரியது. ஹேண்ட்சம் எனப்படுகிற ஆண் அழகர், ஆண்கள் எல்லோரும் அழகாக இருக்க மாட்டார்கள். சிலர் அழகாக இருப்பார்கள். அது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா முசவ்விர் அவன் சொல்லிக்காட்டு யுசப் இருக்கபில் அருகாம், கருவறையில் கூட உங்களுக்கு வடிவத்தை அமைத்து விடுகிறான். அவன் ஒரு வடிவத்தை தந்து ரப்புல் ஆலமீ உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வடிவத்தை தந்து விட்டான். அதனால தான் அசுமா ஹுசனா என்ற அழகான 99 நாமத்துல முசபர் ஒரு பெயரை வைத்தான், வடிவம் கொடுப்பான். எனவே ரப்புல் ஆலமீன் கொடுத்த வடிவம் எல்லாமே சமமா இருந்தா ரப்புல் ஆலமீனுடைய வல்லமை புரியாது. அவன் வித்தியாசம் படுத்தினாதான் வல்லமை புரியும். அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு வடிவத்தை கொடுத்தான். அந்த வடிவத்தை கொடுத்து வித்தியாசப்படுத்திருக்கிறான் இந்த உலகத்துல. ஆனா சொர்க்கத்தில் அப்படி இல்லை, எல்லோருமே அழகா இருப்பார்கள். எந்த சொர்க்கத்து ஹூர்லியனும் நமக்கு இறைவன் தந்த ஜோடியை விட இன்னொரு ஊரலினுக்கு கொடுத்த ஜோடி அழகாக இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அத்துணை சொர்க்கவாசிகளும் சரிசமமாக ஒரே விதமான அழகோடு இருப்பார்கள். எனவே காசராத்து தரசி தமக்கு வாய்த்த கணவர்களை தவிர வேறு பக்கம் கண்களை திருப்பாத, கண்களை சுருட்டிக் கொள்கிற, மடக்கிக் கொள்கிற, தாழ்த்திக் கொள்கிற பெண்கள் இருப்பார்கள். அந்த கண்ணிகளுமோ லம் யத்துமிசுகுன்ன இன்சங்கபலகம் வலாஜான், எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டாத கன்னி பெண்கள். இந்த கன்னி பெண்களை சூரத்து அம்மஜு சொல்ல கவாஹிப அத்தராபான் சொல்றான். கவாஹிப அத்தராபான்னா சம வயதுத்த மார்பகம் முன்தள்ளிய கன்னிகள். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இந்த உலகத்தில் பெண்களை பார்க்காதே, பெண்கள்பால் ஆசை கொள்ளாதே, மனைவியை தவிர மற்றவர் மீது கனவு செய்ய கற்பனை செய்யாதேன்னு சொன்ன மார்க்கம் சொர்க்கத்து பெண்களை வர்ணிக்கிறதுன்னு சொன்னா, நீ மறுமை வாழ்வுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்ளும் போது இந்த உலகத்தில் உனக்கு இறைவன் தகுத்த வகுத்த சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஏனென்றால் கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்கிற இதனை மேற்கொண்டால் மறுமையில் உனக்கு கிடைக்கிற பெயர்கள் அந்த அத்தராபண்ண சம வயதுத்த கன்னிகள். இந்த சம வயதுத்துவன கண்ணின் பாருங்க அசுவாஜ் முத்தஹரா எல்லாமே ஒப்பிட்டு பாருங்கள். அசுவாஜ் முத்தஹரான ஒரு இடத்துல சொல்லுகிறான் கவாயிப அத்தராபான்னு சொல்றான். எனவே கவாயிப அத்தரான சம வயதுத்த கண்ணின்னா சொர்க்கவாசிகள் எல்லோருக்கும் அந்த டீனேஜிலே அவர் ஹூர்லிங்கள் அமைகிறார்கள். அப்படி அமையும் போது யாரும் யாரை பார்த்து நமக்கு வாய்த்த ஹூர்லிங்களோட அது கொஞ்சம் இளமையா தெரியுது என்று யாரை பற்றி எண்ணி பார்க்க முடியாது. எல்லாம் சம ஏஜ். அப்படி நான் பாருங்கள், அழகில் சமம், வயதில் சமம், தோற்றத்தில் சமம். இந்த அத்தராபு என்பதை சொல்லிக்காட்டு இந்த கவாய்வுன்னு சொல்லக்கான அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏனென்றால் இந்த உலகத்திலே பெண்ணுரத்தி வருகின்ற நேரத்தில் எம்பெருமான் செல்வாசன் சொல்லி காட்டுகிறார்கள், பெண்ணுரத்தி முன்னோக்கி வரும்போது சைத்தான் மார்பகத்தில் வந்து என்னைப்பார் என்னைப்பார் என்று தூண்டுகிறான். அவள் பின்னோக்கி செல்லும் போது பிரிட்டகத்திலே வட்டத்திலே அமர்ந்து என்னைப்பார் என்னைப்பார் என்று தூண்டுகிறான் என்று எம்பெருமான் செல்வாசன் சொன்ன புகழ்மிக்க ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் தவிர்த்து கட்டுப்படுத்தி அல்லாஹும் ரசூலும் சொன்னதுக்கேற்ப கட்டுப்படுத்தி வாழும் போது சொர்க்கத்தில் கிடைக்கிற சுகம் அதை சொல்லும் போது சொல்கிறார் நீ விரும்பியதெல்லாம் மறுமையில் கிடைக்கும். அசுவாஜ் முத்தஹரா என்றார். ஏன் பாருங்கள், வயதை சமப்படுத்தினான், தோற்றத்தை வசீகரப்படுத்தி எல்லா பெண்களும் சமம்தான். எந்த ஹூர்லீனுக்கும் எந்த ஹூர்லீனும் இழைத்ததல்ல. எனவே ஆண்களும் இன்னொரு பெண்ணை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு வாய்த்த கணவர்களான சொர்க்கவாசிகள் சரி அழகோடு இருக்கும் போது இந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு வாய்த்த பெண்களும் அப்படித்தான் இருப்பார்கள். எனவே அவர்களை பற்றி அசுவாஜ் முத்தஹரா முத்தஹரான்னு சொல்ல காரணம் அதை நம்ம விளக்கித்தான் ஆகணும். அதாவது உலகத்து பெண்களுக்காக இறைவன் சில பெண்களுக்கு ஆண்களுக்கு முடியதான், ஆடவன் தன் இன்பத்தை அனுபவிப்பதற்காக அணுகிற இடம் எப்படி இருக்கிறது, சிறுநீர் வருகிற இடம், மாதவிலக்கு ரத்தம் வருகிற இடம், பிரசவ விலக்கு வருகிற இடம். எனவே தஸ்தீர் ஜலாலின் சொல்கிறது அசுவாஜும் முத்தஹரத்தும் மினல் பௌலி வல் ஹைலி வல் நிஃபாஸ். அதாவது சிறுநீர், மென்சஸ் மற்றும் நிஃபாஸ் எனப்படுகிற பிரசவ ரத்தம், இவை அனைத்து அசுத்தங்களை விட்டும் தூய்மையான பெண்கள் கூறுளிங்களை பற்றி வர்ணிக்கிறார். எனவே இந்த இதையெல்லாம் சொல்லிக்காட்ட காரணம் மனிதன் இவையெல்லாம் இருந்தபோதும் கூட ஈர்க்கப்படுகிறான் ஆபாசத்தின் பக்கம். இவையெல்லாம் இல்லாத ஹூர்லிங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு தயாராக இருக்கிறது என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார். அடுத்து பாருங்கள், சொர்க்கத்திலே உள்ள ஹூர்லிங்களை பற்றி எம்பெருமான் சல்லல்லாஹு வர்ணிக்கிற ஹதீஸுகளை பார்த்தா நவமணிகள் அங்கே அவருடைய உடலெல்லாம் அங்குமெல்லாம் தங்கமாக ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு நவமணி போல் இருக்கும் காட்சியளிக்க வேண்டு அல்லாஹ் கூறுகிறான். அடுத்த இடத்தில் சொல்லி காட்டுகிறான் ஹூரும் மக்சூராத்தின், அந்த பெண்கள் எல்லாம் கூடாரத்தில் இருப்பாங்க. ஹூருன்னா கண்ணழகி, இந்த ஹூர் என்கிற வார்த்தை, ஹூருல் ஈன் என்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் தெரிவோம். நேரடியா அழகி என்ற பொருள் அல்ல, ஹூருல் ஈன் கண்ணழகி. அரபி மொழியில் ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்ல வந்து அழகி என்ற வார்த்தைக்கு புது வார்த்தையில் எந்த உறுப்பு அழகோ அது தனியா சொல்லணும், உதட்டழகி, கன்னத்தழகி, கண்ணழகி, மூக்கழகின்னு பிரிச்சு சொல்லணும். ஆனா அரபியில அந்த உறுப்பு தனித்தனி வார்த்தைக்குள்ள அர்த்தம் இருக்கு. பெண்ணினுடைய அங்கங்களை வர்ணிக்க எட்டு வார்த்தைகளை அரபிகள் வர்ணிக்கிறார்கள். அந்த அரபு வார்த்தை தனித்தனி வார்த்தை, அதுக்கு அந்த அர்த்தம். எனவே ஊரழகின்னா கண்ணழகி, கண்ணழகி அர்த்தம். அதை சொல்ல காரணம் என்னவென்றால், ஒரு கண்ணிலே ஏற்படுகிற வசீகரம் இருக்கிறதே, கண் என்பது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கருப்பை பெரும்பாலோரும் விரும்புவதில்லை. கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர் சம்பிரதாயத்துக்கு சொன்னாலும் கருப்பு என்பது பெரும்பாலும் விரும்புவதில்லை. ஒரு கவிஞர் கேட்கிறார், கருப்பு என்பதற்காக நீ விரும்பாமல் இருக்கிறாயே, உன் பெண்ணின், உன் மனைவியின் கண்ணின் கருவிழியும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, அவள் கருங்கூந்தலும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, அங்கேதான் சிந்திக்கிறோம். எனவே ரப்புல் ஆலமீன் கண்ணின் கருவிழியை மிக கருமையாக, வெண்படலத்தை மிக வெண்மையாக, கூந்தலை மிக கருமையாக ஆக்கியுள்ளான் என்பதற்காகத்தான் அன்றைய அரபிகளுடைய பார்வையில் பெண் எல்லோர் பெண்கள் பெரும்பாலும் அழகாக இருக்கும் போது கண்ணிலே காணப்படுகிற கருமை மிக கருமையாக இருந்தால் அழகின் உச்சம் அதிகமாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற சூழல் பல அரபி இலக்கியத்தில் இருந்தது. ஏனென்றால் பானத்துவாது போன்ற அரபி இலக்கம் உங்களுக்கு தெரியுமா, தபுழ மல்லக்காத் என்று ஒரு கவிதை, ஏழு கவிதைகள் கல்பத்துல்லாவில் கட்டி தொங்கவிடப்பட்டன. புகழ்மிக்க கவிஞர்கள் பாடியது. இன்றைக்கு அந்த தமிழ மல்லக்காத்து எனப்படுகிற கல்பாவில் கட்டி தொங்கவிடப்பட்ட கண்ணீரை வர்ணிக்கக்கூடிய கவிதைகள் அரபி எம்ஏ, அரபி பிஏ, அப்சல் உலமா. அப்சல் உலமா எனப்படுகிற ஈக்குவல் டு அரபி பிஏ, அதிலும் அரபி எம்ஏக்கும் பாடத்தில் இருக்கிறது தமிழ மல்லத்த கல்வாவில் கட்டி தொங்கவிடப்பட்ட பெண்கள் வர்ணனை கவிதை. அதில் இந்த கண்ணழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இப்படி எம்பெருமான் சிலவாசம் வருவதற்கு முன்னால பெண்களை வர்ணிக்க வந்த அரபி கவிஞர்கள் எல்லாம் அந்த கண்ணுக்கு முக்கியத்துவம் தந்ததனால அல்லாஹ் ஹூருல் ஈன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கண்ணலைகளாம் பெண்கள் அங்கே இருப்பார்கள், அவர்கள் கூடாரத்தில் இருப்பாங்க. இந்த கூடாரம் சொல்ல காரணம், சில நினைக்கலாம் கூடாரமா, இந்த உலகத்தில் நம்ம உயர்ந்த மாளிகையில் வாழுகிறோம், அங்கே என்ன கூடாரம், அதுதான் விஷயம். இந்த காலத்தில் பாருங்க, சில ஹோட்டல்களில் பார்க்கும் போது உயர்தரமான ஸ்டார் ஹோட்டலில் போனாலும் அவங்க ஓப்பன்ல அந்த பூங்கா மாதிரி ஏற்படுத்தப்பட்டு அந்த ரிசோர்ட் எனப்படுகிற இடத்துல அதுல தேநீர் இருந்து அது ஒரு டேஸ்ட். இப்போதே ஐரோப்பிய நாகரிகத்தில் மேற்கத்திய நாகரத்தில் அது ஒரு இருப்பு. எனவே கட்டிடத்துக்குள்ளே ஏசி அறைக்குள்ளே அவர்கள் உண்ணுவதை பருகுவதை விட ஒரு திறந்த வழியிலே சுற்றிலும் மர செடிகளை அமைக்கப்பட்டு ஒரு கூட சில இடங்களில் வந்த தென்னை மரத்தினால உயரமா கட்டி வைத்திருப்பார்கள், அது வெளியே இருக்கும், அதில் அருந்துவார்கள். இப்படி அரபிகளுக்கு கூடாரத்தில் தங்குவதில் ஒரு ஆர்வம் இருந்தது. எனவே அவர்கள் தமது வீடுகளை விட கூடார வாழ்க்கையில் குதூகலம் அடைந்தார் என்பதற்காக ஃபில் ஹயாம் கூடாரத்தில் இருப்பார்கள். எனவே இந்த உலகத்தில் அவர்கள் கூடார் ரிசார்ட் எனப்படுகிற பயணப்பாதையிலே கூடாரத்தில் அனுபவித்தவர்கள். நீங்கள் சொர்க்கத்தில் காசரம், பெரும்பாலும் கசர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், சொர்க்கத்து மாளிகை. கசர் என்பது மாளிகை, உயர்தரமான அரண்மனை போன்ற மாளிகை சொர்க்கத்தில் உண்டுன்னு சொன்னவன் கூடாரத்தையும் சொல்றான். அவ என்ன அர்த்தம்னா, மாளிகையிலே வாழ்ந்து வாழ்ந்து உனக்கு போர் அடித்து போனா கூடாரங்களும் இருக்கிறது. எனவே அரபிகளுடைய அந்த மனநிலை என்ன போக்கி, இதை ரப்புல் ஆலமீன் புரிந்து மாளிகை மாளிகை என்று பல இடங்களில் சொல்லிக்காட்டியவன் ஹியாம் ஹியாம் என்று கூடாரத்தை சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த சொர்க்கத்து ஊர்லியங்கள் கூடாரங்களில் இருப்பார்கள். அந்த கூடாரங்கள் இருக்கும் போது அதையும் சொல்லி காட்டுகிறான், முத்தகீன் அலா ரஃபரஃபின் ஹுல்லரின் வபுக்கரின் ஹிசான், அவர்கள் எல்லாம் எங்க சாந்திருப்பார்கள் பாருங்க, பச்சை நிறத்து படுக்கைகளில் திண்டுகள் தலையணைக்கு வைத்து. அதாவது அபுக்கரின்னு சொன்னா அந்த ரெண்டு உட்கார்ந்திருக்கும் போது பச்சை நிறத்திலே உள்ள விருப்பு, அந்த பச்சை நிறத்து விருப்புல உட்கார்ந்திருக்கும் போது ரெண்டு கைகளும் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு கைகளுக்கும் தலையணை, தலை அத விசாதா என்கிற வார்த்தை தலையணை, தலைக்கு வைக்கிற தலையணை விசாதா. அபுக்கரின்னா திண்டுகளாக கைகள் தாங்க, கைகளுக்கு வேற தலைக்கு வேற இப்படி அலங்காரமாக இருக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்து படுக்கைகளை வர்ணிக்கிறார். ஆக இனி பாருங்கள், இப்படி ஹூர்லிங்களை எல்லாம் வர்ணித்து கூடாரங்களை வர்ணித்து ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், சம்சம் வலா தம் ஹரியிறான், சொர்க்கத்தில் சூடும் இல்லை குளிரும் இல்லை, அதாவது கொதிக்கிற, அதாவது சொர்க்கத்தில் ஏன்னா ஒரு சிலர் நினைக்கலாம் சொர்க்கத்தில் வந்து சி நிழலின் நிழல்களில் நிழல்கள் என்ற வார்த்தை பல இடங்கள்ல வருது. அப்ப நிழல்னா நினைப்பா நமக்கு நிழல் தேவைதான், கிரீன்லாந்திலே வாழக்கூடிய மக்கள், துருவ பிரதேசங்களிலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிலர் ஒருவர் கேட்டால், அதாவது சொர்க்கத்தில் வந்து அதிகமாக நிழல் என்று வருகிறது, இது அரபு நாடு பாலைவனம், அரபு நாட்டு பாலைவனத்து மக்களுக்கு வேண்டுமானால் நிழல் ஆனந்தமாக, இந்த காலத்தில் ஏசியின் சுகத்தை அனுபவிப்பது இன்றைய அரபிகள் என்று சொன்னால், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள அரபிகளுக்கு லிலால் எனப்படுகிற நிழல் தான் ஏசி. எனவே இந்த லிலால் எனப்படுகிற நிழலையே ஏசியாக கொண்டு வாழ்ந்து வந்த அந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும்? நிழல் உண்டு. அப்ப அப்படியான அரபு நாட்டு மக்களுடைய அந்த பேக்ரவுண்டு, அந்த வரலாற்று பின்னணி, கலாச்சார சூழலில் தானே நிழல் புரந்தும். கிரீன்லாந்துக்கும் குரான் வழிகாட்ட வேண்டுமே. கிரீன்லாந்து எனப்படுகிற துருவ பிரதேசத்து மக்களிலும், டென்மார்க் போன்ற பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கும் குரான் வழிகாட்ட வேண்டுமே. அங்கே ஏது நிழல், அவர்களுக்கு நிழலே போரடிக்கும். அதாவது எஸ்கிமோ எனப்படுகிற மக்கள், எஸ்கிமோ எனப்படுகிற மக்களுக்கு முழுக்க முழுக்க பனி பிரதேசத்திலே வாழக்கூடியவர்கள், காலமெல்லாம் நிழலிலே இருக்கிறவர்கள், அவர்கள் வெயிலுக்கு ஆசைப்படுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்கே சூரியனுடைய வெப்பம் சுழன்று தகிக்குமோ என்ற கொடுமையும் இல்லை, வலாசம் ஹரீரா குளிர்ச்சியும் இல்லை. அப்ப இதமான ஒரு சூழல் ரெண்டு தரப்பினருக்கும், அதாவது அரபகம் போன்ற பாலை பகுதியிலே வாழக்கூடியவர்களுக்கு சம்சனப்படுகிற சூரிய வெப்பம் இல்லை, டென்மார்க் போன்ற துருவ பிரதேசங்களில் வாழப்படுகிறவர்களுக்கு ஜம்ஹரி என்ற கடும் குளிரும் இல்லை, ரெண்டுக்கு மத்தியில் ஒரு அருமையான ஒரு கிளைமேட் உருவாகும் என்று சொல்லி காட்டுகிறான். மாளிகை வேண்டுமா? மாளிகை சொன்னவன் கூடாரத்தை சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லா சுகங்களும் கொண்ட ஒரு சூழல் தான் சொர்க்க சுகம். ஒரு இடத்து பரிடத்துல நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் சொன்னான். பல இடங்கள்ல உணவா விரும்பியதெல்லாம், பானங்களா விரும்பியதெல்லாம், இப்படி விரும்பியதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு ஆசிரியர் விளக்கிக் கொண்டிருந்தார் சொர்க்க சுகத்தை பற்றி வகுப்பு நடத்தும் போது. விரும்பியதெல்லாம் கிடைக்கும் சொன்ன குறும்புக்கார ஒரு மாணவன் திருப்பி கேள்வி கேட்டார். அதற்கு ஒரு சந்தேகம், விரும்பியதெல்லாம் கிடைக்கும்னா அந்த 555 சிகரெட் நான் ரொம்ப விரும்புவேனே, அது சொர்க்கத்தில் கிடைக்குமான? தாராளமா கிடைக்கும் தம்பி, ஆனா ஒரு கண்டிஷன், அதை பச்சை வைக்க நெருப்புன நீ நரகத்துக்கு போய் தான் வாங்கணும். ஏன்னா சொர்க்கத்தில் நெருப்பு இருக்கா? இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டினால தான் அவர்களுக்கு பஷீர் என்ற பெயர். இதில் எந்த சுகம் விட்டு வைக்கவில்லை. உணவை சொன்னோம், பானங்களை சொன்னோம், படுக்கை வசதிகளை சொன்னோம், ஆடை அலங்காரத்தை சொன்னோம், ஆபரணங்களை சொன்னோம். அதிலும் கூட எப்படிப்பட்ட ஆபரணம்? இந்த தோல்ல கடகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லணும், தங்க கடகம். இது சாதாரண மனிதர்களுக்குள்ள ஆபரணம் அல்ல, மன்னர்கள். எனவே எல்லோரும் இந்நாட்டு மன்னன் என்றான் பாட்டிலே, ஆனால் உண்மையிலே சொர்க்கத்தில் எல்லோருமே மன்னர்களாக இருப்பார்கள். தலைக்கு கிரீடம், கையிலே வந்து கடகம், இதெல்லாம் மன்னர் போன்ற ஒரு மாபெரும் சொகுசான வாழ்க்கை. போதாக்குறைக்கு பாவையர்கள், மங்கையர் சுகம், கன்னி சுகம், இப்படி எல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த சொர்க்க சுகத்திலே அடுத்து உள்ளத்திலே சூரத்து யாசின்ல சொல்லி காட்டுகிற பாருங்கள், இன்ன அசஹாபல் ஜன்னத்தில் ஹும் ஃபீ ஷுகலின் ஃபாத்திஹூன். இன்ன அசஹாபல் ஜன்னத்தி, நிச்சயமாக சொர்க்கவாசிகள், ஹும் ஃபீ ஷுகலின் ஃபாத்திஹூன், அவர்கள் தமது வேலையில் திளைத்திருப்பார்கள். அந்த ஷுகல் என்ன தெரியுமா? அதுதான் உறவு. அதாவது அந்த உறவு இந்த உலகத்து உறவை விட வித்தியாசமானது. அந்த சொர்க்க, அதையும் குறிப்பா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சொர்க்கவாசிகள் நிழல்களில், இன்ன அசஹாபல் ஜன்னத்து ஃபீ ஷுகலின் ஃபாக்கிஹூன் ஹும் அஸ்வாஜுஹும் ஃபீ லிலாலின் அலல் அராயிகி முத்தகிஊன், துணைவிகளோடு உல்லாசமாக படுக்கையில் இருப்பார்கள், அவர்கள் அந்த உறவிலே திளைத்திருப்பார்கள் சொல்லும் போது, அந்த உறவு என்பது உலகத்து உறவுக்கு வேறுபட்ட உறவு. உறவுக்கு பிறகு களைப்பு ஏற்படாது, சோர்வு ஏற்படாது, பலம் குன்றாது. உலகத்து உறவு என்பது மனிதன் அந்த உடல் விந்து வெளியேறிய பிறகு ஒரு பலவீனத்தை அடைகிறான். ஆனால் சொர்க்க சுகத்திலே அந்த பெண்கள் எப்போ, அதையும் கூட இன்னொரு அபுக்காரங்க வார்த்தையை சொல்றான் பாருங்க, குர்ஆன்ல பல இடங்களில் அபுக்காரன் அர்த்தம் தெரியுமா? கன்னிகள். உலகத்தில் எவ்வளவு பேரழகியாக இருந்தாலும் ஒருமுறை உறவு கொள்ளப்பட்ட பிறகு அவள் சையீப் என்ற நிலைக்கு அடைகிறாள். ஆனால் சொர்க்கத்து பெண்கள் எத்தனை முறை உறவு கொள்ளப்பட்டாலும் அவர்கள் கன்னிகளாகத்தான் இருப்பார்கள். கன்னிகளாக இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல, அவருடைய உறவு கொள்ளக்கூடிய இந்த ஆண்மகனுக்கு எந்த விதமான களைப்பும் சோறும் ஏற்படாது. ஆக உலகத்து நிலைகளுக்கு முற்றிலும் வேறுபாடு. ஹூர்லீங்கள் என்பது பெண்களுக்கு, பெண்கள் என்று சொன்னால் பெண்கள் சொர்க்கத்துக்கு வந்திருப்பார்களே, அவர்களுக்கு என்ன என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு ஒரு காரணம் இருக்குது, பெண்களுக்கும் இருக்கிறது. ஆனால் ஏன் அதை குர்ஆன் விவரிக்கவில்லை என்று சொன்னால், அதாவது நம்ம சைக்காலஜிக்கலா பார்க்க வேண்டும், இலக்கிய ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் ஆணுக்கு பெண் சுகப்பொருளாக கருதப்படுகிறது, பெண்ணுக்கு ஆண் சுகப்பொருளாக கருதப்படுவதில்லை. எனவே அவரவருடைய கணவர்கள் அவர்களுக்கு ஜோடியாக இருப்பார்கள், இல்லை என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அது ஒரு அவர்களுக்காக தன்னை ஏற்பாடுகளை செய்திருப்பான். அது ஏன் சொல்லிக்காட்டவில்லை என்றால் இலக்கிய மரபு. இலக்கியம் என்பது ஒரு சிறந்த ஒரு வழிமுறை என்று அதுக்கு ஒரு மரபு இருக்கிறது. அரபு நாட்டிலே குர்ஆன் செறிவு ஒரு இலக்கியமாக கருதப்பட்டது. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் செறிவு எந்த சூழலில் அருளப்பட்டது தெரியுமா? மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் மந்திரக்கலை கொடிகட்டி பிறந்தது. மந்திரையும் மந்திரம் மாயாஜாலம் கொடிகட்டி பிறந்த காலத்தில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா என்ன செய்தா, இந்த மந்திரம் மாயாஜாலத்தை வீழ்த்துவதற்காக வேண்டி என்ன செய்தா, தௌராத் வேதத்தை மந்திர மாயாஜாலங்களே காட்டக்கூடிய ஒரு வேதமாக கைத்தடியை கீழே போட்டா பாம்பு, பற்றி எடுத்தா மீண்டும் கைத்தடி என்ற ஒரு நிலைக்கு மந்திர சூழலை ஏற்படுத்தினார். அதே போல மூசா ஈசா அலி இஸ்லாமுடைய காலம் வந்து மருத்துவக்களை கொடிகட்டி பிறந்த காலம். எனவே ஈசா அலி இஸ்லாம் தொட்டு உடலினால் உடலை கையினால் தொட்டு விட்டால் பிறவை குருடை பார்வை தெரியும், வெண்குஷ்டம் நீங்கும். தொழுநோய் எனப்படுகிற கொடிய நோய் ஈசா அலி இஸ்லாமுடைய கைப்பட்டால் குணமாகும். பிறவி குருடப்படுகிற கொடிய அந்த நிலை கூட பார்வை தெரியும், பிறவி குருடனும் பாவை பார்வை பெறுவார்கள். இப்படி ரப்புல் ஆலமீன் மருத்துவக்கலை கொடிகட்டி பிறந்த காலத்தில் ஈசா அலி இஸ்லாமை மருத்துவ மேதையாக அனுப்பி வைக்கிறார். இசைக்கலை கொடிகட்டி பிறந்த காலம் தாவூத் நபி அலி இஸ்லாமுடைய காலம். அப்ப அவளுக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுக்கும் போது இசைக்கலையுடைய ஜபூர் என்பது ஒரு இனிமையான இசைக்கலை. தாவூத் நபி அலி இஸ்லாம் சொர்க்கத்தில் கூட ஜபூரை ஓதுவார்கள், அது சொர்க்கவாசிகளுக்கு ஒரு சங்கீதமாக ஒலிக்கும். பைபிளில் சங்கீதம்னே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அது தாவூத் அலி இஸ்லாமுடைய ஜபூரத்தான் சங்கீதம்னு பேர் வச்சிருக்காங்க. ஆக இப்படி மருத்துவக்கலை மந்திரக்கலை இசைக்கலை மூன்று கலையும் கொடிகட்டு பிறந்த காலத்தில் மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த கலையை வீழ்த்துவதற்கு முல்லை முள்ளால் எடுப்பதைப் போல் அந்த கலையை கலையால் வீழ்த்த அந்த கலை மேதையாக அந்த நபியை அனுப்பி வைத்ததைப் போல இலக்கியம் கொடிகட்டி பிறந்த காலம் எம்பெருமான் செல்வாசுடைய காலம். அந்த இலக்கியம் கொடிகட்டி பிறந்ததனால அந்த இலக்கிய மேதைகளுக்கு பதம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா குர்ஆன் ஒரு இலக்கிய நேயத்தோடு வைத்தான். எனவே அந்த இலக்கிய நேயத்தில் ஹூர்லிங்களை வர்ணிக்காமல் ஆண்களையும் வர்ணித்தால் அந்த இலக்கிய மரபுக்கு மாற்றமாக இருக்கின்றதற்காக அது சொல்லப்படவில்லை. சொர்க்கத்தில் விரும்பியதை கிடைக்காமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். உதாரணமா பாருங்களேன், குர்ஆன்ல யா ஐயுஹல்லதீன் ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே வருது. இதுல வந்து எல்லாமே ஆண்பால் தான், குர்ஆன் நெடுகிலும் ஆண்பால். ஏன் பெண்பால சொல்லணும்? ஒவ்வொன்றுக்கும் பெண்பால சொல்லிப்பதா குர்ஆன்ல ஒரு குர்ஆன் டபுள் குர்ஆனா வரணும். யா ஐயுஹல்லதீன ஆமனோ தோசூபு மிலிவுடு, அந்த வார்த்தை வந்து அரபி இலக்கணத்தை பார்த்து ஆண்பாலுக்குள்ள வார்த்தை. ஆண்பாலுக்குள்ள வார்த்தையாக சொன்னதுனால குர்ஆன் முன்னிலைப்படுத்துவது ஆண்பாலே மட்டுமல்ல பெண்பாலுக்கும் உரித்தானது, ஒவ்வொன்றுக்கும் அதை சொல்லிக் கொண்டிருப்பது இதற்குள்ளது அடக்கம் என்பதற்காகத்தான். எனவே பாருங்கள், அதே போல பெண்களை வர்ணிப்பது ஒரு இலக்கிய மரபு, ஆண்களை வர்ணிப்பது இலக்கிய மரபல்ல. இது எந்த மொழியுமே அரபு மொழி இல்ல, உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் பெண்களின் வர்ணனை இலக்கிய மரபாக கருதப்பட்டது. எனவே அதை ரப்புல் ஆலமீன் வர்ணித்து அந்த அரபிகளுடைய உள்ளத்தை ஈர்க்கிறான். உங்களுக்கு மரபியல் மகத்தான பேருண்டு. பெண்கள் கூட அதை எங்களை பற்றி வர்ணிக்கவில்லை என்று கேட்டதில்லை, எங்களுக்கு ஆண்களை வர்ணிக்கிற சூழலில் என்று பெண்கள் கேட்க மாட்டார்கள், அது பெண்களுடைய மனநிலை. எனவே இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு வேதம் அருளப்பட்ட நேரத்தில் இலக்கிய தரத்துக்கேற்ப அந்த பெண்களை வர்ணிக்கிறது. உதாரணமா பாருங்களேன், தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அல்லவா, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. இது வந்து குர்ஆன் ஷரீஃபும் அப்படித்தான் சொல்லி காட்டுறது, மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆசைகள். யாராவது பெண்களை இதை வைத்துக் கொண்டு மண்ணாசை பொன்னாசை ஆணாசை என்று சொன்னதும் தமிழ் கவிஞர்கள் கூட பெண்பால் கவிஞர்களும் தங்களுக்கு ஆண்களை வர்ணித்ததாக வரலாறு. எந்த மொழி இலக்கியமாக இருந்தாலும் அந்த இலக்கியம் ஆண் கவிஞர்கள் பெண்களை வர்ணிப்பது இலக்கிய மரபு. இது ஒரு மொழியல்ல, உலகத்து மொழிகளுக்கு பொது விதி. அந்த விதிக்கு ஏற்ப அல் குர்ஆன் ஷரீஃபு அருமையாக பெண்ணினத்தை வர்ணித்து ஆண்களுக்கு சொல்லி காட்டும் போது பெண்கள் விரும்பியதும் ஆண்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் அவருடைய கணவர்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தால் கிடைக்கும், இல்லை என்றால் அதற்கு மாற்று ஏற்பாடு உண்டு என்பதை திருக்குர்ஆன் எடுத்து காட்டுகிறது. எனவே சொர்க்கத்தினுடைய அந்த சுகந்தமான மாளிகை, அதை பற்றி மட்டுமல்ல தங்கும் வழியை பற்றிலாம் குர்ஆன் நெடுகிலும் மாளிகை என்று சொன்னால் காங்கிரீட்டினால கட்டப்பட்ட மாளிகை அல்ல, செங்கல்லும் சிமெண்டும் உருவாக்கிய மாளிகை அல்ல என்பதையெல்லாம் குர்ஆன் வர்ணிக்கிறது. 1000 வசனங்கள் அல் குர்ஆன் சொர்க்கத்தை வர்ணிக்கும் போது அதை நாம் எப்படி குறிப்பிட்டு வரையறுக்க முடியும்? அடுத்து பாருங்கள், நேர் மாற்றமாக நரகம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் புகும்போது அவர்கள் அழகுமிக்க வாலிபர்களாக ஆக்கப்பட்டு நுழைகிறார்கள். பெண்களெல்லாம் டீனேஜ் கேளுகளாக, வாலிபர்கள் ஆண்களெல்லாம் 25 உரியவர்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்தோம். அடுத்து நரகவாசிகள் எப்படி ஆக்கப்படுவார்கள்? எம்பெருமானார் சல்லாஸும் சொல்லி காட்டுகிறார்கள், நரகவாசி நரகத்தில் போகும் போது அவன் வேகும் போது அவனுடைய ஒரு பள்ளி கமிசிலி ஜபலி உகல் கமிசிலி உகதின் உகது மலை போல் ஒரு பள்ளி இருக்குமா? இதை வைத்து நாம் இடைபோட்டு பார்க்க வேண்டும். ஒரு பள்ளு ஒரு உகது மலை என்றால் 32 பற்களும் 32 உகது மலை. 32 உகது மலையை தாங்கக்கூடிய முகம் எப்படி இருக்கும்? அந்த முகத்தை உள்ளடக்கிய தலை எப்படி இருக்கும்? தலையை தாங்குகிற கழுத்தும் உடலும் எப்படி இருக்க வேண்டும்? இவ்வளவு ஒரு அகோ பயங்கரமான ஒரு உருவத்தில் தான் நரகவாசி நரகத்தில் ஆக்கப்படும் போது நுழைக்கப்படுகிறார். எனவே இந்த வேதனை அனுபவிக்கக்கூடிய நரகவாசிக்கு குறைந்த வேதனை என்ன தெரியுமா? மினிமம் வேதனை சொல்லி காட்டும் போது மேக்சிமத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். குறைந்தபட்ச வேதனை சழுது எனப்படுகிற சழுது எனப்படுகிற ஒரு உயரமான மலை குன்றம். அந்த மலை குன்றில் அவன் ஏற வேண்டும். ஏறும் போது காலில் நெருப்பினாலான செருப்பை அணிந்து மிக உயரமான மலை குன்றத்தில் ஏற வேண்டும். 80 காலம் ஏறி இறங்க வேண்டும். இப்படி ஆயுள் காலம் அதற்குள் ஏறி இறங்குவதற்குள் 80 காலம் ஆகிவிடுமாம். ஹரீஃபா என்று பெருமான் சுவாசம் அறிவிக்கிறார். இப்படி தொடர்ந்து ஏறுவதுதான் குறைந்தபட்ச நரக தண்டனை. அடுத்து நரகத்திலே நரகத்தினுடைய நெருப்பை பற்றி, அது இயற்கையாக நெருப்பு என்பது மஞ்சளாக இருக்கும், நரக நெருப்பு கருமையாக இருக்கும். எந்த அளவுக்கு கருமை என்று சொன்னால் தனக்கு தானே எரித்து கொண்டு நிறம் மாறிவிடுகிறது. கருப்பு நிறத்து நெருப்பை நாம் பார்த்தது உண்டா? அதாவது உலகத்தில் நெருப்பின் அளவை ஃபாரன்ஹீட் எனப்படுகிற அந்த அளவீட்டு மானியனால் வரையறுப்பார்கள். எம்பெருமான் சர்வாசன் சொல்லி காட்டுகிறார்கள், உலகத்து நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான வெப்பம் உள்ள நெருப்பு. அந்த நெருப்பு தன்னைத்தானே கடித்து கடித்து எரிந்திருந்து அந்த நெருப்பினுடைய நிறம் கூட கருப்பாக மாறிவிட்டது. கருப்பு நிறத்து நெருப்பு. ஏன் கருப்பு நிறத்து நெருப்பாக்கலாம்? அதுக்கும் ஒரு காரணம், நெருப்பு என்பது வெளிச்சத்தையும் தரும். இருட்டு நேரத்தில் வெளிச்சம் தர நெருப்பு நமக்கு தேவைப்படுகிறது. எனவே இருட்டு நேரம் வெளிச்சம் தர நெருப்பு தேவைப்படுகிறது என்றால் அந்த வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்டில் நெருப்பு இருக்கிறது. நெருப்பில் அந்த வெளிச்சம் என்ற அந்த பிளஸ் பாயிண்ட் கூட இருக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் கும்மிருட்டாக அந்த நெருப்பை ஆக்கியுள்ளார். அடுத்து அந்த நெருப்பிலே புகுந்து வேகுகின்ற நேரத்திலே அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பாம்புகள் தேளுகள் அது குத்தும் போது ஏற்படும், அது ஒரு மூச்சு விட்டால் உலகமெல்லாம் அழிந்துவிடும். அத்தகைய கொடிய விஷப்பூச்சிகள் இருப்பதாக குறிப்பிட்டு அங்கு அவர்களுக்கு குடிக்கிற பானம் புகட்டப்படும். சாதாரணமா நெருப்பு என்ற வெப்பம், அந்த நெருப்பில சூரத்து சப்பீஸ்மா சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சொர்க்கவாசிகள் கடுமையான பசி அவர்களுக்கு ஆக்கப்படும். அந்த பசியின் போது உணவு வேண்டும் என்று கேட்பார்கள். அந்த அப்போது அவர்களுக்கு என்ன குடிப்பாட்டப்படும் தெரியுமா? தசலானாரன் ஹாமியா, கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பை சென்றடையும் போது துஸ்காமின் ஐனின் ஆனியா. என்ன சொர்க்கத்தில் சொல்லும் போது சொர்க்கவாசிகளுக்கு சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு பாலாறு தேனாறு பழரசாரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இங்கே நரகவாசிகள் கடுமையான தாகம் என்று தவிக்கும் போது துஸ்காமின் ஐனின் ஆனியாம், கொதிக்க வைத்த தண்ணீரே அவர்களுக்கு குடிப்பாட்டப்படும். அந்த கொதிக்க வைத்த தண்ணீர் எப்படிப்பட்ட கொதிப்பு என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது அவருடைய குடல்களை துண்டு துண்டாக ஆக்கி குடல் பிந்துவாரம் வழியாக வெளியே வரும்போது புது குடல் உற்பத்தியாக்கப்படும். குடிப்பதற்காக கொடுக்கக்கூடிய கொதிக்கிற தண்ணீர் அவருடைய கத்தான சொன்ன துண்டிப்பதில் துண்டு பீஸ் பீஸ் சொன்னா மிக மிக சின்னஞ்சிற துண்டுகாக அவருடைய குடல்களை எது துண்டித்துவிடும். அத்தகைய கொடிய தண்ணீர். அதுக்கு ஹமீம் என்ற வார்த்தையை குர்ஆன் அல்லாஹ் பயன்படுத்துறான். ஹமீம்னா மேக்சிமம் ஒரு தண்ணீரை கொதிக்க வைத்து இனி கொதிக்க வைக்க முடியாது என்ற அளவுக்கு வந்தா அந்த அந்த மேக்சிமம் தான் ஹமீம். அது துனியாவுடைய நெருப்பல்ல, நரக நெருப்பினால் சூடாக்கப்பட்டு அது இதை விட 70 மடங்கு சூடானது. அத்தகைய அளவுக்கு அந்த ஹமீம் எனப்படுகிற தண்ணீர் தான் ஆனியா என்ற வார்த்தையில் பயன்படுத்துகிறான். தண்ணீருக்கு பிறகு லைசலகம் தயாமன் இல்லாமின் வலியல் உண்ணுவதற்கு அங்கே தெரிந்தோம், பல பானங்களை பற்றி தெரிந்தோம், அங்கு பல பதார்த்தங்களை பற்றி பார்த்தோம், கனிகள் பறவை மாமிசங்கள். ஆனால் லைசலகம் தயாமன் இல்லாமன் வரி கள்ளிமுல்லை தவிர எந்த உணவும் நரகவாசிகளுக்கு கிடையாது. சாப்பிடுவதற்காக கொதிக்கிறது, அதாவது முதல்ல கள்ளிமுள்ள கொடுத்து அது தொண்டையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறதே, தாகம் தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறான் நரகவாசி, பசி பசி என்று துடிக்கிறான். பசியால் துடிக்கும் போது அவர்களுக்கு உணவாக புகட்ட லைசலகம் தயாமன் இல்லாமல் வரி கள்ளிமுல்லை தவிர வேறு உணவில்லை. அப்படி கள்ளிமுல்லை கொடுத்து சிக்கிக் கொண்டிருக்கிறதே, எனவே விக்கிக் கொண்டிருக்கிறதே தண்ணீர் என்று கேட்டான். அது கொதிக்கிற தண்ணீரை புகட்டும் போது அந்த கொதிக்கிற தண்ணீர் குடலை துண்டாக்குறது. அடுத்து பாருங்கள், அந்த அந்த இது சொல்லி காட்டுறான், அந்த கொடுக்கிற உணவு இருக்கிறதே அது பசியையும் போக்காது, உடலுக்கு ஊட்டத்தையும் ஏற்படுத்தாது, அத்தகைய கொடிய கள்ளிமுள்ளு. சரி, இந்த வெந்நீரை பற்றி சொன்னா கூட அடுத்து என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். சதீத் ரெண்டுமே குரான்ல வருது. சதீத் என்ற வார்த்தைக்கும் வசிலீனுக்குள்ள வித்தியாசம், அதாவது புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணிலிருந்து வரக்கூடிய தெளிந்த சீல் இருக்கிறதே அது சதீது, பழுப்பு நடத்தி சீல் வசிலி, இந்த ரெண்டுமே குடிப்பாட்டப்படும். இது எங்கிருந்து வரப்படுது? தீயிலே பட்டவர்களை பார்த்தால் எவ்வளவு அகோரமாக இருக்கும். தீக்கணல் அந்த தீயிலிருந்து வெளியே வந்தவுடைய கரிக்கட்டையாக மாறுவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு அகோரமான காட்சி. தமிழ்நாட்டு வரலாற்றில் கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூடம் எரிந்தது, 90 குழந்தைகள் ஒரு மணி நேரத்துக்குள் அப்படியே சாம்பலாக மாறிவிட்டன. அந்த காட்சியை காண சகிக்க முடியாத காட்சி, நாமெல்லாம் அறிந்திருப்போம். எனவே எல்லோரும் முட்டுக்கள், எல்லாமே எல்கேஜி யுகேஜி படிக்கிற பிள்ளைகள் எல்லாம், அந்த 10 வயதுக்கு உள்பட்ட சிறுவர்கள் எல்லாம் 90 பேர் ஏக நேரத்தில் அவர்களை நெருப்பு உணவாக ஆக்கிக் கொண்டது. அது எந்த நெருப்பு தெரியுமா? அவர்களுக்கு உணவூட்டுவதற்காக சத்துணவுக்காக பயன்படுத்தப்பட்ட நெருப்பு, அது இந்த குழந்தைகளே உணவாக சாப்பிட்ட ஒரு கொடுமை நிகழ்ந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த குழந்தைகள் அந்த நெருப்பினால் வெந்து அதை தொலைக்காட்சியில் காட்டும் போது சுபஹானல்லாஹ், எவ்வளவு அகோரமாக இருந்தது, எவ்வளவு ஆக தீப்பட்ட புண் என்று சொன்னால் அதில் சீல் இருக்கும், சபீல் இருக்கும், அகசிலின் இருக்கும். அல்லாஹு ரப்பல் இஸ்ஸா நரகவாசிகளுக்கு அவருடைய மேனியிலிருந்து வரக்கூடிய சீல் சதீதை சீலைத்தான் பானமாக புகட்டுகிறான். கொதிக்கிற தண்ணீர் குடலை துண்டாக்க நாற்றம் பிடித்த சீலும் செலமும் அவர்களுக்கு மறுமையிலே பானமாக புகட்டப்படுகிறது. இப்படி அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய வேதனைகள் பற்றி மிக உருக்கமாக வர்ணிக்க ஏராளமான ஹதீஸ்கள் இதை வர்ணிக்கின்றன. குர்ஆனில் காணப்படுகிற பாருங்கள், அதில் நரகத்துக்கு 7 பேர் உலகத்தை சொல்லி காட்டுறான். அதோ ஹுத்தமா என்ற நரகம், அது என்ன தெரியுமா? அது நேரடியா நெருப்பு பொசுக்கும் போது இதயத்தை பொசுக்கும்னு சொல்லலாம். தத்தரிவலை லஃபீதா, ஏன்னா நெருப்பு வந்து போடும்போது நெருப்பு உடலில் பட்டவுடன் அது முதல்ல தோல் தசை எலும்பு அப்படிதான் போகும். ஆனா அந்த ஹுத்தமா என்கிற நெருப்பு போட்டா நேரடியா பாயிண்ட் டு பாயிண்ட் இதயத்தை நோக்கி, எந்த இதயத்தில் குஃபரை நிரப்பினாயோ, அல்லாஹுவே இல்லை என்று மறுத்தாயோ, அல்லாஹ் அல்லாத கற்சிலைகளை கடவுளாக வணங்கினாயோ அந்த இதயத்தை, எந்த இதயத்தில் அல்லாஹுடைய ரசூலை நீ இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தாயோ, அல்லாஹுடைய ரசூலை ஏசினாயோ பேசினாயோ தரம் தாழ்த்தினாயோ மகத்துவத்தை மறுத்தாயோ அந்த இதயத்தை, அல்லாஹுடைய ரசூலுடைய மகத்துவத்தை புரியாமல் நிஃபாக் என்ற நேவஞ்சகத்தை எந்த இதயத்தில் பரப்பினாயோ அந்த இதயத்தை. எனவே இதயத்தை சொல்ல காரணம் குஃபுர் எனப்படுகிற இறை மறுப்பும் நிஃபாக் எனப்படுகிற நயவஞ்சகமும் எல்லாமே குடிகொள்வது இதயம். எனவே அந்த சுத்தமா எனப்படுகிற நரகம் அது நேரடியாக இதயத்தை தாக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது உம்முன்னு சொல்லி காட்டுறான். உம்முன்னு சொல்ல காரணம் நெருப்பு நரகவாசிகளுக்கு அன்னை அம்மான்னு சொல்றான். என்ன உம்மு ஹாவியா, ஹாவியான்னு ஒரு நரகத்தை சொல்லும் போது அதனுடைய தாய், அதை தாய்னு சொல்ல காரணம் தாயி தன்னுடைய பிள்ளைய பாச பெருக்கோடு அப்படி கெட்டி அணைக்கிறார். நரக நெருப்பு நரகவாசியை நேர மாற்றமாக அடப்பாவி, அல்லாஹுவை மறுத்து வாழ்ந்தாயே, அல்லாஹுடைய ரசூலை மறுத்து வாழ்ந்தாயே, அல்லாஹுடைய ரசூலை அவமதித்தாயே, உன்னை சும்மா விடுகிறன பார்ந்து சொல்லிக்கிறவர் கெட்டி அணைக்கும், நெருப்பு அவனை தழுவிக்கொள்ளும், தாய் பிள்ளையை அணைப்பதை போல என்பதற்கு உம்முஹு ஹாவியா என்று சொல்லி காட்டுகிறான். இப்படி நரகத்தினுடைய கொடுமை, அதனாலத்தான் நரகத்தினுடைய கொடுமையும் சொர்க்கத்தினுடைய சுகத்தையும் சொல்லி காட்டினோமே. இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு புகழ்மிக்க பைத்து நாம் அறிந்திருக்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக ஷாஃபி மதுகவை சார்ந்த பள்ளிகளில் ஜும்மா தொழுகைக்கு பிறகு எல்லோரும் ஓதுவார்கள், இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌசி அஹிலா வலா குவா அலா நாரில் ஜஹீமி ஃபஹபிலி தௌபத்தம் ஃபஃஃபிரு துனூபி ஃபஇன்னகா ஃஆஃபிரு தம்பில் அலீமி. இதை தமிழகத்தில் ஷாஃபி மஹல்லாக்கள் பெரும்பாலும் ஓதப்படுகிற வைத்து. எவ்வளவு இப்போது சொல்லப்பட்ட சொர்க்கத்துடைய சுகத்தை நீங்கள் மனதிலே பதித்திருப்பீர்கள், நடுங்க வைக்கக்கூடிய நரகத்தினுடைய வேதனையை மனதிலே பதித்திருப்பீர்கள். இப்போது இந்த பைத்துக்கான அர்த்தத்தை பாருங்கள். இலாஹி என் இறைவா லஸ்துலில் ஃபிர்தௌசி அஹிலா, ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்துக்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ், ஏனென்றால் அதற்கான நான் அமல் செய்யவில்லை, ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்துக்கான உரிய அமலை நான் செய்யவில்லை. அதே நேரத்தில் வலா அக்குவா அலா நாரில் ஜஹீமி, குளிர்ந்து விட்டறியக்கூடிய நரகத்தினுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி என்னுடைய உடலுக்கு இல்லை அல்லாஹ், நான் சொர்க்கத்துக்காக போதிய அமல் செய்யாத பாவியாக இருக்கிறேன், அதற்காக என்னை தூக்கி நரகத்தில் போட்டுவிட்டால் யாவெல்லாம் நரகத்தினுடைய வேதனையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அல்லாஹ். எனவே ஃபஹபிலி தௌபத்தம் ஃபஃஃபிரு துனூபி, எனக்கு தௌபாவை நீ பரிசாக தருவாயாக, என் பாவங்களை மன்னிப்பாயாக. ஏனென்றால் ஃபஇன்னகா ஃஆஃபிரு தம்பில் அலீமி, மகத்தான பாவங்களை எல்லாம், மிக கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனே, என் பாவத்தை மன்னிப்பாயாக. அதைத் தவிர நமக்கு வேறு என்ன வழி இருக்கிறது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தை புக முடியாது. நாம் செய்த அமல்களினால் சொர்க்கத்தில் புகலாம் என்றால் முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும். அல்லாஹு நமக்கு செய்திருக்கிற கருணை வாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹு நமக்கு கண்ணை தந்தானே, அந்த கண்ணுக்கு பார்வையை தந்தானே, இந்த ஒரு நிகமத்துக்காக உங்கள் ஆயுள் காலமெல்லாம் தலைகளாக நின்று இபாதத்து செய்தாலும் அந்த நிகமத்தை விடாகாது. அல்லாஹ் தந்த நியமத்துகள், இதை கண்ணுக்கு நம்முடைய உடலுக்காக கண்ணை தந்த நியமத்து, இதை அடுத்து அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கிய பார்ப்பதற்கு கண்ணை தந்தான், இது கஸ்ஸாலி மாமுடைய சிந்தனையில கண் என்ற புறப்பார்வையை தந்தான், இதற்காக நியமத்துக்கு ஆயுள் காலமெல்லாம் தலைகளாக தவம் செய்தாலும் நிகராகாது. அகப்பார்வைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற கண்ணை தந்தானே, கண்மணி நாயகம், சாதாரணமாக கண்மணி ரசூல் இல்லான்னு சொல்லுவோம், நமது கண்ணின் மணியான ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கண்ணை தந்தானே, அந்த கண்ணுக்கு நாம் எவ்வளவு பெரிய நியமத்தை செய்ய முடியும் பாருங்கள். அதைத்தான் தக்களை வாழும் ஞானமேதையை சொல்லி காட்டுவார்கள், ஆடம்பரும் மக்கள் எல்லாத்திலும் நம்மை அன்பு கொண்டு வேற நபி ரசூல் உம்மத்தாக்கன் என்ற வெகு நன்றிக்கு சிரம் கீழும் பாதம் மேலுமாய் பத்து நூறாயிரம் ஆண்டுகள் ஓதித்தவன் கிடந்தாலும் போதாது அவன் என்று கொண்டதற்கு. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா நம்மை படைத்த நேரத்தில் நம்மை எல்லாம் உவப்பு காட்டி, நம்மீது பாசம் காட்டி, நம்மீது நேசம் வைத்து வேறு எந்த நபியுடைய உம்மத்திலும் ஆக்காமல் இறுதி நபி எம் பெருமானார் ஸல்லல்லாஹு உம்மத்தில் ஆக்கினானே, இந்த மகத்தான நியமத்துக்கு நன்றியாக சிரம் கீழும் பாதம் மேலுமாய், பாதம் மேலே தலை கீழாக இருந்து பத்து நூறாயிரம் ஆண்டுகள், பத்து லட்சம் ஆண்டுகள் இபாதத்து செய்தாலும் நிகராகாது, அப்படி ஒரு கண்ணை நமக்கு தந்தான். இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹியுடைய இந்த தத்துவத்தையும் ஞானி ஷே பீரப்பாவுடைய தத்துவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒரு புறக்கண்ணை தந்தார், அது மாபெரும் நியமத்து. நமக்கு கண்மணி நாயகம் செல்வாசம் அகக்கண்ணை தந்தான், இது நியமத்தி. இவ்வளவு நியமத்தையும் செய்த ரப்புல் ஆலமீன் நாம எப்படி கைமாறு செய்வது? நம்முடைய வணக்கங்கள் போதுமா? நம்முடைய பிரதான தொழுகை போதுமா? எனவே அருமையான பெருமக்களே, மறுமையில் அமல்களை அதிகம் அதிகம் நாம் அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு இந்த உலகத்தில் நாம் அதிகம் அதிகம் பயிர் செய்ய வேண்டும். ஏன்னா மறுமையில வந்து கடன் வாங்க முடியாது. துனியாவில நாம சில இழப்புகள், அதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன், அதாவது நாம் தொழுகிறோம், தொழுகையில ஒரு விவாதம், எண்ணிக்கையில விவாதம், எட்டா இருபதா என்ற ஒரு விவாதம். இந்த இடத்துல ஒரு குறிப்பை சொல்லிக்காலே, இதற்கான விளக்கங்களையும் சட்டங்களையும் ஆதாரங்களையும் இங்கே பேச வேண்டிய நேரம் இல்லை, அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. ஒரே ஒரு விஷயம், கியாமத்து நாளையில அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஒரு தீர்ப்பு வழங்குறான், எட்டு என்று தீர்ப்பு வழங்கலாம் அல்லது இருபது என்று தீர்ப்பு வழங்கலாம். முதல்ல எட்டு என்றே வைத்துக் கொள்வோம், ஒரு வாதத்துக்கு தீர்ப்பு எட்டு என்று சொன்னா, எட்டு ரக்கத்து தொழுதல் எல்லாம் வாருங்கள், நீங்கள் தொழுதது சரிதான், எட்டு ரக்கத்து தான் தராவீக, ஆனா என்று சொல்லிவிட்டு அவர்கள் எட்டு ரக்கத்து தான் தராவீன்னு சொல்லும் போது இருபது ரக்கத்து தொழுதர்களை பார்த்து, எட்டு ரக்கத்தான் உண்மையில தராவீகி, ஆனா நீங்க இருபது தொழுதிங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பன்னிரண்டு தொழுதிட்டீங்க, அந்த பன்னிரண்டுக்கு தண்டனை அனுபவங்கள் என்றா சொல்லுவான்? நிச்சயமா சொல்ல மாட்டான். தராவீகி எட்டு ரக்கத்து தான், நீங்க இருபது தொழுதி, பன்னிரண்டு ரக்கத்தை எக்ஸ்ட்ரா தொழுதிங்க, இந்த பன்னிரண்டு ரக்கத்துக்காக நீங்கள் தராவி என்கிற அக்கவுண்டில் எட்டுடைய நன்மையை பெற்றுக் கொண்டு 12 ரக்காத்தை நஃபில் முத்தலக்குன்னு வேற நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் நிச்சயமாக அல்லாஹுடைய தீர்ப்பமை. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், பொமை ஏமல் மிஸ்கால தரத்தின் ஹயரஞ்சரா, பொமை ஏமல் மிஸ்கால தரத்தின் ஷரஞ்சரா. அந்த தரத்து எனப்படுகிற அணுவின் துகளவு நன்மை செய்தாலும் அதற்கு நிச்சயமாக கூலி உண்டு, அணுவின் துகளவு தீமை செய்தாலும் அதற்கு கூலி உண்டு. உதாரணமா நான் வந்து சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர், உடனே யாராவது இந்த இடத்துல ஏன் சுபஹானல்லாஹ் சொன்னீங்க, ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, ஏன் அல்லாஹ் அக்பர்னு கேட்க முடியுமா? ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னோமா உடனே நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் நன்மை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் நன்மை. ஒரு வார்த்தை விடாம வமா யல்ஃபுது மின் கௌலின் கௌலின் இல்லா லதைஹி ரக்கீபன் வஅதீத், நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ எது வாய் திறந்து பேசினாலும் அது உடனே ரக்கீப் அத்தீத் எனப்படுகிற மலக்கு பதிவு செய்யாமல் விட்ட பாடில்லை, எல்லோவற்றையும் பதிவு செய்தார்கள். உதாரணமா சுபஹானல்லாஹ் சொன்னா இங்க பதிவாகுது, அல்ஹம்துலில்லாஹ் பதிவாயிட்டு, அல்லாஹ் அக்பர் பதிவாயிட்டு, சலவாத்து பதிவாகுது, கெட்ட வார்த்தை பேசினா இடது பக்கத்து மலக்கு பதிவு செய்வாங்க. இதுதான் மறுமையில பட்டியல் வரும். ஆக நீங்க எக்ஸ்ட்ரா 12 தொழுதீங்க, அதனால நீங்கள் அந்த 12 தொழுது தப்பு, அதுக்கு தண்டனை அளிப்பதன் அல்லாஹ் சொல்ல மாட்டான், நிச்சயமா சொல்ல மாட்டான், குர்ஆனே அதுக்கு சாட்சியம். ஏன்னா நாம் 12 தொழுது அல்லாஹ்வைத்தான் தொழுதோம், 12 ஒரே முறையாகத்தான் தொழுதோம், முறைப்படிதான் தொழுதோம். எனவே 12 கூலிய தராவிங்கிற பேர்ல வாங்காம நஃபில் முத்தலக்குங்கிற வேற அக்கவுண்ட்ல அது பதிவு செய்யப்பட்டு அதற்குரிய நன்மை நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்தில் மாற்றி பார்ப்போம், தராவிகை தொழுகை 20 ரக்அத்தில் அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்கினான் என்று சொல்வோம். அப்ப 20 ரக்அத்து தீர்ப்பு வழங்கினா, அப்ப 8 ரக்அத்து தொழுதவங்களை பார்த்து உண்மையிலே தராவை 20 ரக்அத்து நீங்க 8 தொழுதீங்க, 12 ரக்அத்து நீங்க தொழல, அதுக்காக உங்களுக்கு தண்டனைன்னு சொல்ல மாட்டான். 8 தொழுதீங்களா, 8க்குள்ள நன்மை வாங்கிட்டு போங்க. 12 தொழுதுன்னா அவங்க 20 தொழுதவங்க 20 எக்ஸ்ட்ரா 12 நன்மை பெறாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன ஏற்படும் தெரியுமா, அடட நாம 12 தொழுது இருந்தா நமக்கு நன்மை கூட கிடைச்சிருக்குமே. அது உதாரணமா சொல்லி காட்டும், அதுக்கு உதாரணம் சொன்னதா புரியும். உதாரணமா ரெண்டு பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஒரு டிராவல்ஸ் காரன் சொன்னா ஒரு 1000 ரியால் கையில வச்சுக்கிடுங்க செலவுக்கு தேவைப்படும், இன்னொரு டிராவல்ஸ் காரன் ஒரு 500 ரியால் கையில வைங்க. ஆக 1000 ரியால் கொண்டு போக வேண்டும் ஒரு டிராவல்ஸ், 500 ரியால் கொண்டு போக வேண்டும் ஒரு டிராவல்ஸ். ரெண்டு பேரும் போனாங்க, ஜெயிது அம்ரு ரெண்டு பேருமே ஹஜ்ஜுக்கு போனாங்க. இப்போ ஜெயிது கைவசம் எவ்வளவு இருந்தது, 1000 ரியால், அம்ரு கைவசம் 500 ரியால். இந்த ரெண்டு பேருமே ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்க என்ன நிலைமாச்சுன்னா, 1000 ரியாலை கொண்டு வந்த ஜெயிதுக்கு என்ன தேவைப்படுகிறது, என்ன நிலைமை ஏற்பட்டது, 500 ரியாலே போதும் செலவு, மீது 500 மிச்சம். உடனே இந்த டிராவல்ஸ் காரன் ஏன் 1000 கொண்டு வர சொன்னா, 500 போதும் தானே என்று டிராவல்ஸ் காரன் ஏச மாட்டான். 500 மிச்சம் பத்திரமா கொண்டு போன மாதிரி திருப்பி ஊருக்கு கொண்டு வந்துடான், என்ன வேஸ்ட் ஆகல கீழ் போட்டு போனா, 1000 ரியாலு தேவை என்று சொல்லி டிராவல்ஸ் காரை அனுப்பி வைச்சான் ஹஜ்ஜுக்கு, ஆனா செலவானதோ 500 ரியாலு, 500 ரியால் தான் செலவாகிவிட்டது, மீதி 500 அங்கே போட்டு கொண்டு வர மாட்டான், கொண்டு போனபடி கொண்டு வந்துடுவான், கொண்டு போனவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த நஷ்டம், கொண்டு போனா கொண்டு வந்துட்டான். அதே நேரத்தில் உண்மையிலேயே 500 சொன்ன ஒரு டிராவல்ஸ், அம்ருக்கு எத்தனை செலவு, கை செலவுக்கு 500 ரியால், இவன் 500 ரியாலை கொண்டு போனான், ஆனா அங்க நிலைமையை பார்த்து 1000 ரியாலுக்கு செலவு தேவைப்படும். அட பாவி இந்த டிராவல்ஸ் காரன் சொன்னான், அவன் சொன்னதை நான் நம்பி 500 அல்லவா கொண்டு வந்தேன், இங்க பார்த்து 1000 அல்லவா செலவாகுது, அவன் சொன்னதை நம்ப எவ்வளவு மானம் போயிட்டது. அந்த நேரத்தில் யார்கிட்டயாவது என்ன செய்வான், கடன் வாங்குவான். அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தம் பந்தம் ஊர்க்கார உறவாரிட்ட போய் எப்ப அந்த முட்டாள்தனமா அந்த டிராவல்ஸ்காரன் 500 போதும்னு சொன்னான், நான் அதை நம்பி 500 கொண்டு வந்தேன், இங்க பார்த்து அது 1000 ரியாலு செலவாகுதே, சரி பண்ணி குடி நான் ஊர்ல வந்து தரேன் அப்படின்னு 500 ரியாலு கொண்டு போனவன் டிராவல்ஸ்காரன் மீது ஏற்றி ஏற்றிக்கிட்டு அவன் சொன்னதை நாம் கொண்டு வந்த ஏமாந்துட்டேன், இப்ப 1000 செலவாகுது, அதனால நிமீதித்தான் என்று கடன் வாங்கி திருப்பி இங்க கொடுவான். கடன் வாங்கி மானத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறான். 1000 கொண்டு போனவன் என்ன செய்வான், 500 தான் செலவாச்சுன்னா எந்த கவலை பண்ண மாட்டான், பத்திரமா கொண்டு வந்துடுறான். இதே போல 20 என்ற விவாதம் நிகழும் போது 20 தொழுதவர்களுக்கு எக்ஸ்ட்ரா 12 தொழுதோம் என்ற தண்டனை கிடையாது, 8 தொழுதவர்களுக்கு பற்றாக்குறை தண்டனை, ஆனா 8 தொழுதவர்களுக்கும் தண்டனை கிடையாது, ஆனா பற்றாக்குறை ஏற்படுது. அந்த பற்றாக்குறைய சொர்க்கவாசிகளுக்கு அந்த சவாபு கூடும்போது அடட சொர்க்கத்தில் இவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறான். நம்ம 12 ஒரு நாளைக்கு 12, அப்போ ஒரு மாசத்துக்கு பெருக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டேன், ஒரு மனிதன் 70 8 ரக்அத்து தொழுதால் 24,000 சுற்ற ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். 70 8 ரக்அத்தே தொழுது ஒரு மனிதன் ஏற்படுகிற இழப்பு, அந்த லாச வந்து 24,432 நினைக்கிறாங்க, 24,000 மேல இவ்வளவு நன்மையை இழக்கிறான். அது எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா, இம்பெருமான சர்வதாசன் சொன்னாங்க, ரமலான் மாதத்தில் தொழுகிற நஃபிலி ஃபர்லுக்கு சமம். ஆக ஃபர்லுக்கு சமமான நஃபிலி தொழுகை இழக்கிறான். பருந்துக்கு தராதீங்க நபடிதான், ஆனா அது எப்படிப்பட்ட சிறப்பு சுண்ணத்து பருந்துக்கு சமம், ரமலானுடைய சுண்ணத்து அல்லவா, அது பருந்துக்கு சமம். இத்தகைய இழப்பை ஏற்படும் போது அந்த நேரத்தில் கை செய்தப்பட நேரம். அதனால்தான் எதுவோ தொழுதுவோம் என்பதால் நம்ம இந்த இடத்தை இது எது இது விவாத ரீதியாக எடுத்துக்கூடிய ஆதாரங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது, அது ஒரு விஷயம். உடனே ஒருத்தர் கேட்டாரு, இதனா அவர் இடத்துல சொல்லும் போது அப்படின்னா மகனிவு தொழுக மூணு ரக்கத்தானே, அந்த மூணு ரக்கத்தை ஒரு அஞ்சு ரக்கத்தை தொழுக என்னன்னு கேட்டாரு. நான் உடனே பதில் சொன்னேன், ஃபர்ள் என்பது தாய்க்கு சமம், சுன்னத் என்பது தாரத்துக்கு சமம். தாயும் தாரமும் சமமாக முடியாது, ஏன்னா தாய் ஒருவருக்கு ஒரு தாய் தான். தாய் எக்ஸ்ட்ரா தாய் முடிக்க முடியுமா? ஆனா எக்ஸ்ட்ரா மனைவி அலோடு எக்ஸ்ட்ரா மனைவி இருக்கா? ஒரு மனைவி இருக்க இன்னொரு மனைவியை மனம் புரியலாம். எனவே நான்கு வரை இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. எனவே சுன்னத் என்பது தாரத்துக்கு சமம், ஃபர்ள் என்பது தாய்க்கு சமம், தாயும் தாரமும் சமமாக முடியாது. எனவே தொழுகை என்ற அடிப்படையில், பெண் என்ற அடிப்படையில் தாயும் தாரமும் ஒன்றாக இருந்தாலும் அவர்களை அணுகுமுறையில் அவர்கள் வேறுபட்டவர் என்பதை போல என்ற தாய் ஒன்றுக்கு மேல் ஒருவருக்கு இருக்க முடியாது. ஒருவருக்கு ஒரு தாய் தான், அது பிக்சட்டு. ஆனால் தாரம் என்பது சூழலுக்கேற்ப மார்க்கம் வரையறுக்கிறது நான்கு வரை என்று பார்க்கும் போது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் பரந்து என்று வகுத்து தந்ததுக்கு இருக்கிற சட்டம், சுன்னத்தான நபிலான வணக்கங்களுக்கு அது வேறு சட்டம். எனவே நாம் எந்த அளவுக்கு இபாதத்துகளை செய்ய முடியுமோ அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது புனிதமிக்க ரமலான் மாதம் இருக்கிறது, இது பயிர் செய்கின்ற காலம். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி. ஆடி மாதத்தில் விதை விதைத்தால் அதிகமான மகசூல் கிடைக்கும் என்பதனால இந்த பழமொழி. ரமலான் என்பது ஒரு ஆடி மாதம். எந்த அடிப்படையில்? ரமலான் டிஸ்கவுண்டுக்காக சொல்லலை. ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் கழிவு, ஆடி மாத டிஸ்கவுண்டுக்காக வேண்டி கழிவு. ரமலான் மாதத்தில் ஜவுளி கடைகள்ல துணிகளில் துணிக்கடையில் டிஸ்கவுண்டுக்காக சொல்லல, ஆடி மாதம் விதை விதைத்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்பதை போல ரமலான் மாதத்தில் அமல்களினும் பயிர்களை நாம் விதைத்தால் மறுமையில் ஒன்றுக்கு எழுபதாக கிடைக்கும். ஒவ்வொரு அமலுக்கு எழுபதான அமோக விளைச்சல் கிடைக்கும். எனவே இருக்கிற வரையிலும் அமல் செய்வோம். அந்த சொர்க்கத்து சுகத்துக்காக நாம் ஆசைப்படுவோம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில், ஏனென்றால் இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருப்பது நாளை ஒரு தினம். நாளைய தினம் ஈகையை வலியுறுத்தும் இனிய மார்க்கம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தப்படும். நாளை மறுதினம் மாமரை இறங்கிய மகோன்னத இரவு. இன்ஷா அல்லாஹ் 27 நம்முடைய உரை நிறைவுக்கு வரும் என்று நினைக்கிறேன். அதாவது பெருநாள் வரை உரை தொடரும். இருப்பினும் நாளைய தினத்து தலைப்பை இப்போது சொல்லி காட்டுகிறேன். அதாவது ஈகை வலியுறுத்தும் இனிய மார்க்கம், நாளை மறுதினம் மாமரை இறங்கிய மகோன்னதிரவு, அந்த குறிப்பிட்ட லைலத்துல் சிறப்பு. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸாவிடத்தில் நாம் கேட்க வேண்டியது மன்னி இன்ஷா அல்லாஹ். அடுத்து வருகிற மஜ்லிஸில், 27 பிறகு வருகிற மஜ்லிஸில் நாம் இன்ஷா அல்லாஹ் இது குறித்து பேசுவோம். ஏனென்றால் தௌபா இஸ்திஃபார் என்பதே அது ஒரு தனித்தலைப்பு. அந்த தனித்தலைப்பில் பேச வேண்டிய கட்டம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 27 நாளைய தலைப்பும் நாளை மறுதின தலைப்பும் வகுக்கப்பட்டுள்ளது. தௌபா எனப்படுகிற அந்த மாபெரும் தன்மை இருக்கிறதே, அது குறித்தான விளக்கம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா, இறை நம்பிக்கையாளர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா என்று சொன்னானே, அந்த களங்கமற்ற தௌபா செய்வதற்காக நாம் முற்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நம் அனைவருடைய இதயத்தையும் திருவகற்றுவானாக. இரும்பில் படுகின்ற திருவினை எப்படி நெருப்பு நீக்கிவிடுகிறதோ அதே போல நம்முடைய இதயம் என்னும் இரும்பிலே ஏற்படுகிற பாவ திருவுகளை ரமலான் என்ற கரிக்கும் நெருப்பினால் அல்லாஹ் வந்து அதை திருவை அகற்றுவானாக. குப்பை கூளங்களை நெருப்பினால் கரித்து விடுவதை போல பாவ குப்பைகள் நமது இதயம் என்ற சுட்டியிலே தேங்கி கிடக்கும் போது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த பாவ குப்பைகளை நம்முடைய உள்ளத்திலிருந்து அதை கரித்து விடுவானாக. இஃப்தாருடைய அந்த தண்ணீர் இருக்கிறதே, அந்த இஃப்தாருடைய தண்ணீர் ஒரு அதிசய தண்ணீர். இரும்பிலே தண்ணீர் பட்டால் இரும்பு துருப்பிடிக்கிறது. அப்படித்தானே, இரும்பிலே தண்ணீர் பட்டால் இரும்பு துருப்பிடிக்கிறது. இஃப்தாருடைய தண்ணீர் படாமல் இருந்தால்தான் இதயத்தின் இரும்பு துருப்பிடிக்கும். எனவே இதயத்தினுடைய இதயம் என்பது ஒரு இரும்புக்கு சமம் என்று சொன்னால் அந்த இரும்பு இஃப்தாருடைய தண்ணீர் பட்டு துருப்பிடிக்காது, இஃப்தாருடைய தண்ணீர் படாமல் துருப்பிடிக்கும். எனவே நாம் நோன்பு வைத்து அந்த இஃப்தாரிலே குடிக்கிற தண்ணீர் இருக்கிறதே, இது நம்முடைய பாவத்திலே இதயத்தின் திருவை நீக்கக்கூடிய தண்ணீராக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 27 லைலத்துல் கத்ருக்கு சாத்தியமான இரவில் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 27 இரவை அல்லாஹு தஆலா ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவாக மதித்து இந்த இரவில் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எஞ்சி இருக்கிற நாட்களையும் முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹுடைய அருளுக்காக அல்லாஹுடைய ரசூலுடைய ஆசிக்காக இதை முழுமையாக பயன்படுத்தி இந்த உலகத்து பேர்களையும் மறு உலகத்து பேர்களையும் தருகிற பெறுகிற நசீபை எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கினா அதாபன்னார் என குறிப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.